Thank you. ஹலோ
ஹலோ
சுவாமி ஹலோ சுவாமி எளியாச்சி ஹலோ அடியன் சுவாமி இருக்கலாம் அடியன் ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி உங்க திருவிழா முடியும்
ஆரம்பிக்கலாமா கனெக்ட் ஆகிடுதா
கனெக்ட் ஆகிடு சுவாமி பிரிட்ஜில் இருக்க
சரி வேதாந்த லக்ஷ்மண முனி இந்திர கிருபாத் போதம் சாத்வாதயுக்மதரதீர்வவ்ருங்கராஜம் த்ரைஹ்யந்தயுக்மகிருதபூரிவரிஷ்ரவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணார்த்தவேதாந்தயுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீபாதயோகீஸ்வரகுருபதயோர்ப்பிதஸ்வாத்மவாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்மயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபுரம் சம்சயே தேசிகேந்திரம் தேவாதிநாதகமலாவிரதநேசபூர்வாம் தீப்தாந்தராம்பகுலபூஷணநாதமுக்கியை ராமானுஜப்ரபுதிபிஹ் பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் ப்ரபத்யே நாம் சென்ற வாரம் ஸ்ரீமத் காடந்தேத்தியாண்டவனுடைய திவ்ய பிரபாவத்தை கொஞ்சம் அனுபவிச்சோம். பெருமாள் தொடக்கமாக வந்த நம்முடைய பிரபத்னி சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரருடைய சிஷ்ய குலங்களிலே ரொம்பவும் விசேஷமான ஆச்சாரிய பரம்பரைகள் பலவும் ஏற்பட்டு சுவாமி தேசிகன் பிரதிஷ்டை செய்து கொடுத்ததான பிரபத்தி சம்பிரதாயத்தை அதை அனுஷ்டிச்சு கொண்டு சிஷ்யர்களை உஜ்ஜீவிப்பித்து கொண்டிருந்த மகான்களாகிற குரு பரம்பரையில் வழுத்தூராண்டவன் தொடங்கி ஆண்டவன் சம்பிரதாயம் என்று விசேஷமான திருநாமத்தோடு ஸ்ரீ தேசிக சம்பிரதாய சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு சிஷியர்களுக்கு உயர்ந்த காலக்ஷேபங்களையும் பரநியாசங்களையும் அனுகிரகித்து கொண்டு மகாத்மாக்களாக நினைத்த மாத்திரத்தினாலேயே சேவித்த மாத்திரத்தினாலேயே நன்மைகளையும் நல்ல சத்புத்தியையும் ஆத்மசுத்தியையும் அருளக்கூடியதான உயர்ந்த ஆச்சாரியர்கள் வழுத்தூராண்டவன் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் பெரியாண்டவன் சின்னாண்டவன் என்று நான்கு ஆச்சாரியர்களுக்கு பிறகு நாம் காடந்தேத்திய ஆண்டவனுடைய வைபவத்தை கொஞ்சம் பேசினோம். சேர்ந்த வாரம் ஸ்ரீமத் காடந்தேத்திய ஆண்டவன் 1826 வருஷம் அவதரிச்சார். இந்த சுவாமியுடைய திருத்தகப்பனார் காடந்தேத்தி என்று காவேரி கரக்ஷேத்திரத்தை சேர்ந்தவர். இந்த சுவாமி திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுக்கு ரொம்ப அந்தரங்கமான கைங்கரியம் செய்து கொண்டு ரொம்ப பரிசுத்தராய் எழுந்தருளியிருந்தார். திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுடைய திவ்ய அனுகிரகத்தினால சுவாமிக்கு குமாரர் ஜனித்தார். அவருக்கு வரத வேதாந்தாச்சாரியர் என்றதான திருநாமம் சாற்றி சுவாமியுடைய திருத்தப்பனார் ரகுநாதாச்சாரியர் தாமே அவருக்கு வேதாத்தியனங்களும் செய்து வைத்து அவருக்கு பஞ்சசம்ஸ்காரமும் செய்து வைத்தார். சுவாமி அவதரிச்சதிலிருந்தே ரொம்ப மேதாவியாய் ரொம்ப தெய்வ பிரகிருதியாய் ரொம்ப பரிசுத்தாத்மாவாய் இருந்தார் சுவாமி. கடந்தேத்தி ஆண்டவனுக்கு பூர்வத்தில் கடந்தேத்தி விரத வேதாந்தாச்சார் என்றதான திருநாமம் சுவாமிக்கு இயற்கையிலேயே ரொம்ப தபஸ்வி ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதனாலே கிரகத்தை துறந்து வனங்களிலே சஞ்சரித்து கொண்டு ஏகாந்தமாக ரிஷிகள் போலே தபஸை செய்து கொண்டிருக்க வேணும்னு ஆசைப்பட்டு அந்த தபஸு தான் பகவத் தியானமாக இருக்கணும், நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர்களுக்கு இஷ்டமான ஹயக்ரீவ தியானம், நிசும்ம தியானம், சுதர்சன தியானம், காயத்ரி தியானம், காயத்ரி ஜபத்தினாலே சவிதா என்று சொல்லப்பட முடியாத சர்வேஸ்வரனுடையதான தியானம், இதற்கெல்லாம் விசேஷமாக எல்லாத்துக்கும் மூலமந்திரம் என்று சொல்ல முடியாத திருவஷ்டாட்சர ரூபத்தினாலே எம்பெருமான தியானம் பண்ணுவது என்று எப்படியாக இந்த 5 மந்திரங்களிலும் சித்தி பெற வேண்டும் என்று தபஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதற்காக வனாந்தரங்களிலே சஞ்சரிக்கணும் என்று ஸ்ரீ அஹோபில க்ஷேத்திரம், திருமலையை சுற்றியுள்ள காடுகள் என்று இதிலே சஞ்சரித்து கொண்டு அங்கேயே ஜீவித்து கொண்டு ரொம்ப ஏகாந்த சீலராக அனுஷ்டானமே பிரதானமாக தபசே காரியமாக இந்த 5 மந்திரங்களையும் ஆவிர்த்தி செய்யக்கூடியதான ஜபம் பிரதானமாக கொண்டு சுவாமி அந்த 5 மந்திரத்திலையும் உயர்ந்த சித்தியை அடைஞ்சார் என்றெல்லாம் போன வாரம் பார்த்தோம். அந்த சித்தியினுடைய பிரபாவத்தினால அபாரமான ரொம்ப அமானுஷமான சக்திகள் எல்லாம் சுவாமிக்கு கைவந்திருந்தது. அதனாலே நினைத்தது நடத்த வல்லவராய் ரொம்பவும் பிரபாவசாலியாக எழுந்தொழுகிருந்தார். அந்த காலத்தில் எப்படி ரிஷிகளுக்கெல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதான சித்திகள் இருந்ததோ அப்படியாக சுவாமிக்கும் அதே போல நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடியதான சித்திகள் எல்லாம் இருந்தது. அது சுவாமி சதாவதானம் கூட பண்ணுவார், 100 விஷயங்களை ஒரே சமயத்திலே கவனிச்சு அப்படியேப்பட்டதான ஒரு வித்யைக்கு சதாவதானம் என்று பெயர். அந்த சதாவதானம் கூட இந்த சுவாமிக்கு கைவந்திருந்தது. இதை பல சமயங்களிலே அதை செய்தும் காட்டியிருக்கார். ராஜசபைகளிலே உயர்ந்த தம்முடைய வித்வத்தை அதே பிரதர்சனம் பண்ணி அவர்களாலே நன்னா சன்மானிக்கப்பட்டிருக்கார். தம்முடையதான இந்த சதாவதான வித்யை என்று இத்தாலும் கூட அவர் பல பேரை தன்னிடத்திலே ரொம்ப மதிப்புடனும் கௌரவத்துடனும் அவர் நினைக்கும்படியாக அப்படி எழுந்தருள் இருந்தார் சுவாமி. அது பல சதசுக்களுக்களே போயிருக்கார். அது காலத்திலே ராஜசதசுக்கள் என்று சொல்லி மைசூர் சம்ஸ்தானம், புதுக்கோட்டை சம்ஸ்தானம், திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தியான சதசுக்கள். இந்த ராஜசதசுக்களிலே அந்தந்த திருமதஸ்தாலும் பல பண்டிதர்களும் பல மதத்தை சேர்ந்தவாளும் வந்து தங்களுடைய வித்தியைகளுக்கெல்லாம் அங்கே வாத பிரதிவாதங்கள் பண்ணி அதனாலே பெயர் சம்பாதிப்பது உண்டு. அதுபோல் நல்ல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பா. சுவாமியும் இப்படி பல சதசுகளுக்கு எழுந்தருளி நல்ல பெயர் வாங்கியிருந்தார். அதில் காளகஸ்தி ராஜா ரொம்ப விசேஷமாக இவருக்கு ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டு இவர் ரொம்ப கௌரவப்படுத்திட்டு இருந்தார். அதனாலே காளகஸ்தி ராஜாவினுடையதான ஒரு பிரார்த்தனையின் பேரே காளகஸ்திக்கு சமீபத்திலே இருக்க வேணும்னு அந்த ராஜா கேட்டுக்கொண்டதுனால காளகஸ்தியில் இருக்க வேண்டாம், திருமலையிலே இருக்கலாம் என்று திருமலையிலே எழுந்தருளிருந்து எம்பெருமானிடத்திலே தான் இஷ்டப்பட்ட திருவேங்கடமுடையானிடத்திலே ரொம்ப பக்தியோட திருச்சானூரிலே எழுந்தருளிருந்தார். தாயாரை சேவித்து கொண்டு திருச்சானூரிலே அப்படி எழுந்தருளிருந்தார் என்று இதுவரைக்கும் போன வாரம் சுவாமியினுடைய கடந்த ஏத்தியாண்டவனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அது திருச்சானூரில் எழுந்தருள் இருந்தபோது அங்கே பகவன் பகவந்தாஸ் என்கிற ஒரு மகந்த், அவர் ஒரு அங்கே ஒரு ஆச்சு சுவாமி, அவர் ஒரு ஒரு ஆச்சாரியர். அவருக்கு இவரிடத்துல ரொம்ப விசுவாசம், ரொம்ப மரியாதை. அதனால இவருக்கு ரொம்ப சௌகரியங்கள் பண்ணி கொடுத்து கொண்டிருந்தார். ஸ்ரீ மகவந்த் பகவந்தாஸ் என்பதாக சொல்கிறாளாம். அந்த சுவாமி திருச்சானூரில் இவருக்கு ரொம்ப சௌகரியம் பண்ணி கொடுத்தார். அங்கே இன்னொருத்தர் லக்ஷ்மி நரசிம்ம பந்துலு என்று ஒரு சிஷ்யர் ஏற்பட்டு ரொம்ப பக்தியோட சுவாமி இங்கே எழுந்துள்ள இருக்க வேணும்னு அவருக்கு ஒரு திருமாளிகையை வாங்கி சமர்ப்பித்தார். அதனாலே சுவாமி 36 சம்வத்சரங்களில் தான் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். திருக்கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சஞ்சாரத்தை குறைச்சுட்டார். அதுவும் திருச்சானூரில் எழுந்திருந்து அங்கேயே சில வருஷங்கள் எழுந்தருள் இருந்தார். அங்கே அவருக்கு வெங்கட கிருஷ்ணன் என்கிறான திருக்குமாரரும் அவதரிச்சார் என்று சொல்லுவார். இப்படி இந்த சுவாமியினுடைய பிரபாவம் ரொம்ப அபாரமாய் திருமலை பிராந்தியங்களிலே எல்லாரும் ரொம்ப கொண்டாடும்படியாக இருந்ததுனால திருமலை தேவஸ்தானத்தார் அந்த காலத்தில் திருமலையிலே தேவஸ்தானத்தார் பெருமாளுக்கு புதுசாக விசேஷமான பல்லக்குகள் பண்ணின போது, பழைய பல்லக்கு இனிமேல் தேவையில்லை, இதை யாருக்காவது உபயோகப்படுத்த கொடுக்கலாம் என்று ஏதாவது வேற ஏதான தேவஸ்தானங்களுக்கு கொடுக்கலாம் என்று அபிப்பிராயப்பட்டார். அப்பொழுது திருமலையிலே இந்த சுவாமிக்கு அபாரமான கீர்த்தியும் ரொம்ப கௌரவமும் இருந்ததுனாலையும் சுவாமி ஒரு தேவதை போலே சஞ்சரிச்சுருக்கார். இவருடைய பல்லக்குக்கு ஆள் கூட தேவையில்லை. இவருடைய பல்லக்கு இவர் ஆரோகணித்தால் அந்த மந்திர சித்தியினாலே தானே புறப்பட்டு போகிறது. இதெல்லாம் பிரத்யக்ஷமாக பல பேரும் சகஜமாக பார்த்து கொண்டிருந்ததுனால பல்லக்கு என்று கொடுத்தால் இந்த சுவாமிக்கு தான் அந்த பல்லக்கு கொடுக்கணும்னு திருமலையிலே பல பேரும் முடிவு கட்டினார். அதனால அது பெருமாள் பல்லக்கு, அந்த பல்லக்கு வேற ஒரு புது பல்லக்கு பண்ணின பிறகு இந்த பழைய பல்லக்கு, அந்த பல்லக்கும் நல்ல பல்லக்கு தான். அந்த பல்லக்கை யாருக்கு கொடுக்கலாம்னு பெருமாள் சன்னதிக்கு எங்காவது கொடுக்கலாம்ன்ற அபிப்பிராயத்தை மாற்றி இந்த சுவாமி ஆரோகணிச்சு போகணும் என்று உடுத்து களைந்தனின் வீட்டக வாடை உடுத்து கலத்ததுண்டு கொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களோம்னு எல்லாம் பகவத் பிரசாதமாகத்தான் நமக்கு கிடைக்கணும்னு எப்படி பெரியாழ்வார் ஆசைப்பட்டாரோ அதுபோல பெருமாள் சூடி களைந்தது நமக்கு, பெருமாள் உண்டு கொடுத்தது மிச்சம் நமக்கு என்று பாகவதால் ஆசைப்படுவது போல இந்த சுவாமிக்கு பல்லக்கு ஒன்று பெருமாள் பிரசாதமாகவே கிடைச்சது. அதுவும் தந்த பல்லக்கு, ரொம்ப வசதியான பல்லக்கு. அவ்வளவு சுவாமிக்கு கீர்த்தியும் கௌரவமும் எப்படி இருந்ததுன்றது இப்படியான சில சில சந்தர்ப்பங்களிலே சில இன்சிடென்ட்ஸ்னாலே தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு சாட்சாத்து ரொம்ப வசதியான பெருமாளுடையதேயான பல்லக்கையே கொடுத்தாலாம். திருமலையிலே அதிகப்படியாக இருக்கக்கூடியத சில க்ஷேத்திரங்களுக்கு கொடுப்பது என்று ரொம்பவும் பல காலத்திலிருந்து உண்டு போல. திருமலையிலே எம்பெருமானுக்கு திருக்குடைகள் நிறைய சமர்ப்பிச்சா அந்த திருக்குடைகளை பெருமாளுக்கு சமர்ப்பித்த பிறகு மற்ற க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்கறது இப்போவும் கூட நடைமுறையில் இருக்குது. அதுபோல அதிகப்படியாக இருக்குது பெருமாளுக்கு விபூதி ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சு. இன்னும் மேலே மேலே அதே போல பொருள்கள் சேர்கிறது என்றால் அதை மற்ற இடத்துக்கு விநியோகம் பண்ணுற வழக்கம். அந்த மாதிரியான விநியோகத்துக்கு பெருமாள் சன்னதிக்கு அனுப்புறது வழக்கம். ஆனால் இவருடைய பெருமைக்காக இவருடைய பல்லக்கில் இருந்த ஒரு அதிசயத்தை எல்லாரும் பிரமித்து போய் அது பேர்பட்ட சித்த புருஷருக்கு பரம வைஷ்ணவருக்கு உயர்ந்த வித்வானுக்கு சதாவதானம் கூட பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமான மகானுக்கு என்று இவருக்கே கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணினா. ஆனால் சுவாமி அந்த பல்லக்கை தனக்குன்னு உபயோகப்படுத்த இஷ்டப்படலை. சர்வேஸ்வரனுடைய பல்லக்கு பெருமாளுடையது எல்லாம் நமக்கு அனுகிரகமாக கிடைச்சாலும் இந்த சர்வேஸ்வரனுடைய பல்லக்கை யாருக்கு சமர்ப்பிக்கலாம்னா திருவேங்கடமுடையானே இன்னொரு அவதாரம் பண்ணி நமக்கு ஆச்சாரியராக நமக்கெல்லாம் கண்ணை திறந்து விட்டு ரொம்ப நம்ம ஆத்மாவுக்கு சுத்தியை கொடுத்த சாக்ஷாத்து சுவாமி தேசிகனுக்கு தான் இந்த பல்லக்கு தகும் என்று திருவள்ளப்பட்டாச்சு. அதே சமயத்தில் ஏதோ ஒரு சேர்த்தியாக திருச்சேரை க்ஷேத்திரம் உண்டோ இல்லையோ, சாரக்ஷேத்திரம் என்று நாச்சியார் கோவிலுக்கு பக்கத்தில் சாரக்ஷேத்திரம்னு, சாரநாதன், சாரவல்லி தாயார், சார புஷ்கரணி, சார விமானம், சாரக்ஷேத்திரம், பஞ்சசார க்ஷேத்திரம் என்று சொல்லுவாளே, அந்த சாரக்ஷேத்திரம், சாரக்ஷேத்திரத்தை திருச்சேரை என்று சொல்வது, மன்னிய தன் சேரை வள்ளலை என்று திருமடலிலே திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ஈடுபட்டு சாதிக்கிறார். திருச்சேலையிலே இருக்கும் பெருமான் அவன்தான் வள்ளல், வள்ளல் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் வள்ளல், கொடுத்தால் தனக்கு குறையாமல் என்றைக்கும் நிறைவோடு இருக்கக்கூடியவன் வள்ளல், அவன் கொடுத்தால் மற்றவர்களுக்கு கிடைப்பது எப்படி இருக்கும்னா, பெருமாளுக்கு எப்போ ஏற்பட்டதான ஐஸ்வர்யமும் போகமும் இருக்கோ அதுக்கு சமானமாக பெறுபவர்களுக்கும் அப்போ ஏற்பட்டதை கொடுக்கக்கூடியவன் தான் வள்ளல். கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ என்று நம்ம ஆழ்வார் சாதிப்பார். அதுபோல வள்ளல்னா கொடுக்க கொடுக்க தனக்கும் குறையாமே கேட்பவர்களுக்கு பரிபூர்ணமான க்ஷேமத்தை தரக்கூடியதா இருந்தது தருவன் வள்ளல். அப்பேற்பட்ட வள்ளல் யாரா இருப்பான், நம்ம சர்வேஸ்வரன் ஸ்ரீபதி நாராயணன் தான். அந்த நாராயணனுக்கு திருச்சேரை எம்பெருமானுக்கு எந்த திருச்சேரை க்ஷேத்திரத்திலே சாரநாத பெருமாளை சேவிக்கிறவாளுடையதான திருவடி, அந்த திருவடியை என் தலைமையிலே நான் அழுந்த பதித்து கொள்ள வேணும், அந்த திருவடியை பாகவதாளுடைய திருவடியை அழுந்த பதித்து கொள்ள வேணும்னு திருமங்கை ஆழ்வார் சேரநாத சேரக்ஷேத்திரத்தை சாரநாத க்ஷேத்திரத்தை அனுசந்தானம் பண்ணச்சு கஞ்சோரவிங்குருதி வந்திழிய பெந்தழல் போல் கூந்தலாளை மண்சேரமுலகுண்டமாமதலாய் வானவருதங்கோவேயின்னு விண்சேருமிழன் திங்களகளுறிஞ்சி மணிமாடம் மல்கு செல்வத்தன்சேரையும் பெருமான் தாழ் தொழுவார் காண்வின் என் தலை மேலாரே, செல்வத்தன்சேரையும் பெருமான் தாழ் தொழுவார் காண்வின் என் தலைமேலாரே. திருச்சேரையும் பெருமான சேவிக்கிறவாளுடையதான திருவடியை பாருங்கோள், என் தலையிலே நான் சாத்தி கொண்டிருக்கேன்னார் திருமங்கை ஆழ்வார். திருக்குளம் தாண்டவனுக்கு ரொம்ப இஷ்டம் திருச்சேரை எம்பெருமானை பற்றி ஆழ்வார் பாடியிருக்கிற பாசுரங்கள், என்ன பௌக்கியமாக இருக்கு, என்னவா சொல்லியிருக்கார், உண்ணாது வெங்கோற்றம் ஓவாது பாவங்கள் சேரா மேலே விண்ணோரும் மண்ணோரும் வந்திரஞ்சும் மெந்தளிர் போல் அடியினானை பண்ணார வண்டியம்பும் பம்பையுள் சோழு தஞ்சேரையும் மான் தன்னை கண்ணார கண்டுருகி கையார தொழுவாரை கருதும் காலே உண்ணாது வெங்கோற்றமும். திருச்சேரையம்பெருமான் சாரநாத க்ஷேத்திரத்திலே சாரக்ஷேத்திரத்திலே சாரநாதனையும் சாரநாயகத்தாயாரையும் சேவிச்சு வந்தவாளான மகாபாகியவான்களான பாகவதாள் இருக்காளே, அவாள கைகோப்பினவாளை பார்த்து யமன் உண்ணாது வெங்கோற்றமும் ஓடி போயிடுவானாம். இவா சாரநாத க்ஷேத்திர சாரக்ஷேத்திரத்திலே சாரநாதன் சாரநாயகி தாயார் சேவிச்ச மகாபாகவதாளை சேவிச்ச புண்ணியாத்மான்னு சொல்லி இவாளை உண்ணாது வெங்கோற்றும் யமன் ஓடி போயிடுவான் ஓவாது பாவங்கள் சேரா. அவளுடைய ரொம்ப ரெண்டு விதமான கஷ்டமான புண்ணிய பாவங்களான ரெண்டு வினைகளும் போய்விடும் என்று இப்படியெல்லாம் திருச்சேர் க்ஷேத்திரத்தை ஆழ்வார் ரொம்ப மனசு தோஞ்சி அனுபவிக்கிறார். அங்கே சுவாமி தேசிகனுக்கு ஆச்சரியமான அது வடகல தேசியன் சன்னதி இருக்கு. ஆச்சாரியனுக்குன்னா தகும் இது திருவேங்கடமுடையானே, அன்று உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்றுதன் நீள் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்று இப்புகழ் திருவேங்கடநாத நின்னும் குருவாகி நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. திருவேங்கடமுடையானே எத்தனை அவதாரங்களும் பண்ணி அர்ச்சாவதாரமும் பண்ணி இனிமேல் நம்முடையதான பாச்சாயன் ஒன்னும் பலிக்கல, யாரும் நம்மிடத்துல இந்த சம்சாரத்தை வேண்டாம் நீதான் வேணும்னு சொல்லக்கூடிய நல்ல சுத்தாத்மாக்களை உருவாக்குறதுக்கு இனிமேல் இந்த அவதாரங்களினாலே பிரயோஜனம் இல்லை, இனிமேல் அவதாரம் பண்ணுறதா இருந்தால் மனுஷாளுக்கு மத்தியத்திலே அவளை போலேயே அவளிடத்திலே பேசி அவளுக்கு பக்தியையும் சரணாகதியிலே விஸ்வாசத்தையும் உண்டாக்குவதற்காக நல்ல ஆச்சாரியனாக பிறக்க வேணும் என்று ஆசைப்பட்டு எந்த திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகனாக அவதரிச்சாரோ அந்த ஆச்சாரியருக்குத்தான் இதே எம்பெருமானுடைய பல்லக்கு தகும்னு அந்த பல்லக்கு சமர்ப்பிச்சுட்டார். திருச்சேரையிலே ஸ்ரீ தேசிகன் சன்னதிக்கு சமர்ப்பிச்சார் என்று அது பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய பல்லக்குன்னு அது அதே திருவேங்கடமுடையானே ஆச்சாரியராக அவதரிச்ச தேசிகனுக்குத்தான் தகும்னு அதுவும் விசேஷமாக திருச்சேரையிலே அந்த சன்னதியிலே அந்த வடகல தேசிகன் சன்னதியாக இருந்து அப்பொழுது அந்த க்ஷேத்திரத்தை சுற்றி இருந்தவாழ்லாம் விசேஷமாக பரிபாலித்து கொண்டு சுவாமி தேசிகனிடத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த அடியார்களுக்கும் உகப்பாக இருக்கும் என்று ஆசையினாலே திருச்சேரியிலே தேசிகனுக்கு சமர்ப்பித்தார். இப்படி அங்கு திருச்சானூர்லேயே எழுந்திருந்தார் சுவாமி. அப்போ அவருக்கு சஷ்டிப்த பூர்த்தி வந்தது, 60வது திருநக்ஷத்திரம். திருநக்ஷத்திரம் ரொம்ப சிஷியாலெல்லாம் இவ்வளவு பெரிய மகாத்மா, ரொம்ப மகாபிரபா, சித்த புருஷராக எழுதியிருக்கார், அதனாலே இவருக்குத்தான் தகும் என்று அந்த சுவாமியினுடைய சஷ்டிபத பூர்த்தி மகோத்சவத்தை அங்கே திருச்சானூர்லேயே நடத்த வேணும்னு ரொம்ப விசேஷமாக நடத்தினா. அப்போது நடத்தும்போது சுவாமிக்கு 60 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து, நமக்கு என்ன இருந்தாலும் ஜென்மபூமி அந்த காவேரி கரை தான், திருமலையிலே எம்பெருமானை நிரவதிகமாக அனுபவிச்சாச்சு, இனிமேல் காவேரி கரையில் நான் அங்கேயே தங்கியிருந்து ஆழ்வார்கள் 7 ஆழ்வார்கள் அனுபவித்த பெருமாளாய் நம்ம சம்பிரதாயத்துக்கு நம்ம ஆழ்வார் தான் நமக்கு எல்லாம் என்று திவ்ய பிரபந்தத்தை காட்டி கொடுத்தவரான திரு 6வது சன்னிதிகளே அந்த எம்பெருமானை நிரவதிகமாக அனுபவித்து கொண்டு அறாவுமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராயல இந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சிறார் சின்னல் கவரி வீசும் சிழுநீர் திருக்குடந்தை ஏறாறு கோலம் திகழ கிடந்தாகி கண்டே நிம்மானே வாரா உருவாய் ஒரு மின்மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவுமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய். ஆழ்வார் ரொம்ப தித்திப்பான பெருமாளாக ஆறாத அமுதமாக சேவிக்க சேவிக்க மேன்மேலும் அனுபவிச்சுண்டே இருக்கலாம்னு ஆத்மாவுக்கு அப்படி ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பரமாத்மாவான ஸ்ரீ ஆறாமுதாழ்வான சேவிச்சுண்டு இருக்கணும்னு ஆசை வந்துடுத்து. எப்படி திருக்குடந்த தேசிகன் நித்தியம் சேவிச்சுட்டுருந்த பெருமாள், அந்த பெருமாளை நாமும் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் திடீர்னு என்ன தோணிதான் திருச்சானூரில் இருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு ஆறாவது ஆழ்வான சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு புறப்பட்டுட்டாராம், குடும்பத்தோடு புறப்பட்டுட்டார். அப்பொழுது திருச்சானூரில் இருக்கிற அந்த சிஷ்யாள்லாம் ரொம்பவும் சுவாமியை பிரார்த்திச்சுண்டா, இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும், அடியவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு இல்லை மனசு ஆறாவது ஆழ்வான இடத்துல போயிடுத்து. அதனாலே திருவேங்கடமுடையானுடைய உத்தரவும் கிடைச்சிடுத்து, அதனாலே காவேரி தீரத்தில் அமுதனை சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. இந்த நிலங்களெல்லாம் நீங்கள் விற்று விற்றுதான இந்த ஐஸ்வர்யத்தை அப்புறம் எனக்கு தெரிவிங்கோ என்று சொல்லிட்டு அது திருச்சானூர். அப்போது சுவாமிக்கு நிறைய அங்கே நிலபுலன்கள்லாம் ஏற்பட்டிருந்தது, ரொம்ப ரொம்ப வித்யை, ரொம்ப மகாத்மா, ரொம்ப பிரபுவாக எழுந்தருள் இருந்தார். நிறைய பேர் வந்து சுவாமியிடத்துல பலவிதமான ஐஸ்வர்யங்களை எல்லாம் சமர்ப்பிச்சா, அதனாலே அந்த ஐஸ்வர்யங்களுடையனாலே சுவாமி தன்னுடைய திருமாளிகைக்கு நித்யாராதனத்துக்காக நிலங்கள்லாம் வாங்கியிருந்தாருங்க. அதனால அந்த நிலங்களை எல்லாம் சிஷ்யாளிடத்துல விற்க சொல்லிவிட்டு சுவாமி உடனடியாக திருக்குடந்தைக்கு எழுந்தருளியாச்சு. அப்புறம் சிஷ்யாள் ஆச்சார சுவாமி சாதிச்ச பிரகாரம் அவரிடத்திலே இந்த நிலங்களை எல்லாம் விற்று சுவாமிக்கு கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டா. சுவாமியும் அங்கே ஆறாமுதாழ்வான் சந்நிதி தெருவிலேயே ஒரு திருமாளிகையை வாங்கிட்டு அங்கேயே எழுந்தருளியிருந்தார். ஆச்சாரியராக ஸ்தானத்துக்கு வரும் அளவும் அங்கேயே தான் எழுதியிருந்தார். அங்கே ஆறாமுதாழ்வானையும் கோமலவள்ளி தாயாரையும் நித்தியம் சேவிச்சுண்டு ரொம்ப ஈடுபாட்டோட கோமலவள்ளி தாயாருக்கு ஒரு ஆசிரமம் வெள்ளி சிம்ம வாகனம் எல்லாம் பண்ணி சமர்ப்பித்தார். திருவேங்கடமுடையான இடத்திலே கூட அங்கே திருமலையில் எழுதியிருக்குச்சே பெருமாளுக்கு அனவரதம் அணையாதான நீதி இவன் சமர்ப்பிக்கிறதுக்காக அதுக்காக ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஐஸ்வர்யம், ஒன்று ஒரு நிதியை ஏற்படுத்தி பெருமாளுக்கு நெய் தீபம் தொடர்ந்து சமர்ப்பிக்கும்படியாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். இப்படி நிறைய தனக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை சத்காரியங்களிலே செலவழிச்சுண்டு பெருமாள் கொடுத்த ஐஸ்வர்யத்தை பெருமாளுக்காகவே அப்படி உபயங்களாக பண்ணி கொண்டு தான் எப்படி பூர்வத்திலே எப்படி தபஸ்வியாயிருந்து ஆகாரம் முதலானவற்றெல்லாம் கொஞ்சமும் நாட்டமும் இல்லாமல் வெறும் சரீரதாரணம், மந்திர சித்தி, அதுக்காக மந்திர ஜபம் என்று எழுந்தருள் இருந்தாரோ அதுபோல எப்போ பரிசுத்தராக பரம வைதிகராக அதுவும் பூர்ண வேதாத்தியாய அத்தியாயானபடினாலே வேதாத்தியன நிரத்தராக எழுந்தருள் இருந்து சதா எம்பெருமான மூலமந்திரத்தினாலே ஜபிச்சுண்டிருந்தார். அவர் சுவாமிக்கு மற்ற மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்கிறத விட மூலமந்திரத்தை திருவட்டாட்சரத்தை ஜபிக்கிறதுல ரொம்ப ருச்சி. ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் அவ ரொம்ப பரிகிரகிச்சது, அவ ரொம்ப ஆதரிச்சது. எல்லா மூர்த்திகளுக்கும் சாமான்யமான மந்திரம் இது. சாமானிய மந்திரம்னா நிருசிம்மமூர்த்தி ஆராதிக்கச்சே நிருசிம்ம மந்திரத்தினால ஆராதிக்கலாம், இல்லைன்னா நிருசிம்ம மந்திரத்தை போலயே நிருசிம்ம மந்திரத்தை சொல்லக்கூட சொல்லாமல் திருவட்டாட்சரத்தினாலேயே பெருமானை ஆராதிக்கலாம். அதே போலத்தான் எந்த மத்தியமூர்த்தியோ வராகமூர்த்தியோ எந்த மூர்த்தியாக ராமமூர்த்தியை கிருஷ்ண மந்திரத்தினாலே ஆராதிக்கக்கூடாது, ஆனால் ராமமூர்த்தியை திருவட்டாட்சரத்தினாலே நல்லா ஆராதிக்கலாம். அது ராமமோ ராம மந்திரத்தினாலே ஆராதித்தாலும் திருவட்டாட்சரத்தின் ஆராதித்தாலும் ஒன்று தான். சுதர்சனாழ்வான சுதர்சன மந்திரத்தினாலே ஆராதிக்கலாம், சுதர்சன மந்திரம் அதான் வராக மந்திரத்தினாலே ஆராதிக்கக்கூடாது, ஆனால் அதே சுதர்சனமூர்த்தியை திருவட்டாட்சரத்தினாலே ஆராதிக்கலாம். இதே போல் எந்த மூர்த்தியாக இருந்தாலும் எந்த ஆச்சாரிய மூர்த்தியாக இருந்தாலும் கூட தேசிகனோ பாஷிகாரரோ நம்ம ஆழ்வாரோ இப்படி இருக்கிறதான ஆச்சாரிய மூர்த்திகளாக இருந்தாலும் கூட அவளுக்கும் ஆராதனம்னா திருவட்டாட்சரத்தினாலே ஆராதிக்கலாம். அப்படி சர்வ மூர்த்திகளுக்கும் ரொம்ப சாமான்யமான மந்திரம் திருவட்டாட்சரம் அது. அவ்வளவு அவ்வளவு பிரபாவம் உடையது அந்த திருநாமத்தில். திருவட்டாட்சரத்திலே சொல்லப்பட்டதான திருநாமமானது எல்லா எல்லா பகவான் மூர்த்திகளுக்கும் ரொம்பவும் சாதாரணமான சாமான்யமான மந்திரம், பொதுவான மந்திரம்னு அர்த்தம். சாமான்யம்னா பொதுவான மந்திரம்னு அர்த்தம். அப்படி உயர்ந்த மந்திரம் அது சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப இஷ்டம். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம்னு அப்படி ரிஷிகள் சொல்லியிருக்கிறத சுவாமி பல காலம் எடுத்திருக்கார் தம்முடைய ரகசிய கிரந்தங்களில். சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம், திருவிட்டாட்சரத்துக்கு உள்ளே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. இது சுவாமி பெருமைக்காக சொல்லலை, ஒரு பிரபாவம் உண்டு என்று அதிவாதமாக சொல்லலை, சத்தியமாக சொன்னது. திருவிஷ்டாட்சரத்துக்குள்ளே இல்லாததான விஷயம் கிடையாது அது. அது எந்த அஸ்ட்ரானமி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்று இந்த லௌகிகமான விஷயமாக இருந்தாலும் கூட சரி, அதுவும் கூட அந்த திருவிஷ்டாட்சரத்துக்குள்ளே அடங்கின வித்தைகள் தான் அது. அதை இப்போ ரொம்ப விவரிக்க முடியாது, ரகசிய சாஸ்திரங்கள் கேட்கச்சே சொல்கிறோம். அதனால் அப்படியான ரொம்ப பிரபாவம் உள்ள மந்திரமான முடியினாலே அந்த மந்திரத்தை ரொம்ப ஆவருத்தி பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. இந்த மந்திரத்தினுடைய ஆவருத்தி பலன்தான் இன்றைக்கி நம்ம ஆசிரமத்திலே சிஷ்யாளுக்கெல்லாம் க்ஷேமம் அது. அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். அப்படி அங்கே ஆறாவது ஆழ்வான் சன்னதி தெருவிலேயே அங்கே ஒரு திருமாளிகை வாங்கி கொண்டு சுவாமி அங்கே எழுந்தருள் இருந்தார். எழுந்தருள் இருந்தபோது சுவாமி ரொம்ப மகா கவி, அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது. நம்ம ஆச்சாரியாளில் எப்படி சில சில ரொம்ப தனிப்பெருமைகள் உள்ள ஆச்சாரியால் உண்டு. அதில் எப்படி சுவாமி தேசிகன் ரொம்ப பெரிய மகாகவி என்று ஜெகத் பிரசித்தமோ அதுபோல் நம்ம சுவாமியும் ரொம்ப ஆசுகவி. ஆசுகவி அது கவிகளில் சித்திரகவி, விஸ்தார் கவி, ஆசுகவி, மதுரகவி என்றெல்லாம் சொல்வது. அதில் இந்த சுவாமி ஆசுகவி. ஆசுகவி என்றால் எந்த விஷயத்தையும் கூட அந்த க்ஷணத்திலேயே அதே க்ஷணத்திலேயே அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அருமையான கவிதை சொல்லக்கூடியவாளை ஆசுகவி என்று சொல்கிறது. அது மாதிரி சுவாமி ரொம்ப பெரிய ஆசுகவி. அது அவ்வளவு ஹைக்ரீவ அனுகிரகத்தினாலே அப்படி எழுந்துரல் இருந்தார். அந்த ஆசுகவி ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் சாதிச்சிருக்காருன்னு சொல்கிறார். அதில் இப்பொழுதைக்கு நம்மிடத்துல நமக்கு கிடைக்கிறது இப்போ நம்ம ஆசிரமத்தில் பாதுகையிலே முன்ன அச்சாய் வந்து திருவேங்கடமுடையான் விஷயமாக ஒரு 100 ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதுதான் கிடைக்கிறது அடியனிடத்துல, அது ஒன்று தான் இருக்குது. ஆனால் சுவாமி திருக்குறளை அந்த 1330 குறளையும் கூட அதை ஒரு 2-3 நாளில் ரொம்ப அற்புதமான கவிதையாக சம்ஸ்கிருத கவிதையாக எழுதினார்னு சொல்கிறா. அது காலந்தேத்தி ஆண்டவனுக்கு பூர்வாசிரமத்தில் வரதவேதாந்தாச்சார்னு திருநாமம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. காலந்தேத்தி வரதவேதாந்தாச்சார சுவாமி என்றாலே பல பிராந்தியங்கள்லே அவருக்கு ரொம்ப அபிமானிகள் அதிகம். அதில் அது தஞ்சாவூர் தேசத்தில் ரங்கசாமி நாயக்கர்னு முனியே சொல்லியிருக்கேன். இவருக்காக இவர் வெளிப்பாளையம் கிருஷ்ணன் கோவிலில் சதாவதானம் பப்ளிக்காக பண்ணி காமிச்சார்னு சொல்லியிருக்கேன். இவர்னா அந்த அந்த ரங்கசாமி நாயக்கர் இவரிடத்துல என்ன சுவாமி என்ன தமிழ்மறை தமிழ்மறைன்னு தமிழ்மறையாக கொண்டாடக்கூடிய அளவில் திருக்குறள் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் அவ்வளோ ரத்தனமாக இருக்கு. இதே போல் திருக்குறள் போலேயே திருக்குறள் விஷயங்களையே சொல்லக்கூடியதாக சம்ஸ்கிருதத்தில் எவ்வளோ தர்மசாஸ்திரங்கள் இருக்குது, எத்தனையோ நீதி கிரந்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது திருக்குறளுக்கு ஈடாக அதெல்லாம் இருப்பதாக எனக்கு மனசில் படலை. சம்ஸ்கிருதத்தில் திருக்குறள் நீர் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கவிகள் எழுதினாளா, திருக்குறள் போல எழுதினாளா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சுவாமி சாதிச்சார், திருக்குறள் தானே சம்ஸ்கிருதத்தில் தானே வேணும், திருக்குறளையே சம்ஸ்கிருதத்தில் எழுதினாளான்னு கேட்டால் அந்த மாதிரியான கவிதை யார் எழுதினான்னு தெரியாது. ஆனால் திருக்குறளையே சம்ஸ்கிருதத்தில் நான் உனக்கு பண்ணித்தரேன், இன்னும் ஒரு வாரத்தில் வந்து என்னை பாரும் என்பதாக சொல்லி அவரை அனுப்பிச்சுட்டு ஓரிரு தினங்கள்லேயே திருக்குறளையே ரொம்ப அழகாக அதனுடைய அத்தனை அழகும் அதனுடைய பொருட்செறிவும் அதே போல் அது சின்னதாக இருக்கோ இல்லையோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு வரியில் ரொம்ப அழகாக அத்புதவாமனன் என்றாக ஒரு சம்ஸ்கிருத காவியம் திருக்குறளே தான் அது. அதை சம்ஸ்கிருதத்தில் அத்புதவாமனன்னு சுவாமி எழுதி கொடுத்தாராம். அதை அந்த கிரந்தம் இப்பொழுது நம்ம இடத்துல அச்சில் இல்லை, பார்வைக்கு வரலை. ஆனால் சுவாமி எழுதி கொடுத்ததே அந்த தஞ்சாவூர் அந்த ரங்கசாமி நாயக்கர் ரொம்ப ஸ்லாகிச்சு அதை நிறைய காப்பியெல்லாம் எடுத்தாராம். அது காப்பி எடுத்து அது திருவாவடுதுறை மதுரை திருவனந்தபுரம் முதலானதான அந்த ஆதீனங்களில் சம்ஸ்தானங்கள்லாம் பிரச்சாரத்தில் இருந்தது. அதனால் இப்பொழுது கூட அது திருவாவடுதுறை இல்லைன்னா திருவனந்தபுரம் இந்த மாதிரியான அங்கே ஏதாவது பிராச்சீன கோஷங்கள் லைப்ரரிகள் அங்கே எங்கேயாவது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆசிரமத்தை சேர்ந்த பெரியவா சொன்ன வார்த்தை உண்டு. ஆனால் ஏதோ அதுக்காக ஒரு பிரயத்தனமோ இல்லை அது பிரயத்தனப்பட்டு தான் சித்திக்கலையோ இது வரைக்கும் அந்த அற்புத வாமனன்றதான கிரந்தம் பார்வைக்கு வரல. ஆனால் சுவாமியினுடைய சரித்திரத்தில் இந்த அற்புத வாமனன்னு சுவாமி திருக்குறளையே சம்ஸ்கிருதத்தில் சாதிச்சிருக்கா ரொம்ப நன்னாகவும் இருக்கும். வாமனம்னா குறள்னு அர்த்தம் இல்லையா, ஒரு குரலா இருநிலம் வடிவன் வேண்டி என்று அந்த குறள்னா குறள்னா பெருமாளையும் அந்த வாமனனாக அந்த மூர்த்தியை சொல்லும். அதே சமயம் குறள்னா தமிழில் செய்யுளான சின்ன குரலையும் சொல்லும். அதனால் ரெண்டு அர்த்தமும் வரும்படியாக இது அற்புத வாமனன் என்று திருக்குறளை சாதிச்சிருக்கார். இது கிடைக்கணும் அது. இதே போல் திருவேங்கடமுடையான் விஷயமாக இப்போ திருவேங்கடமுடையான் சொப்பனத்திலே சுவாமிக்கு சேவை சாதித்தார். அது பல சமயம் சாதிச்சிருக்கார். ஆனால் ஒரு சமயத்திலே திருவேங்கடமுடையான் சொப்பனத்திலே சேவை சாதிச்சு சுவாமியினிடத்திலே ஒரு அனுகிரகத்தை ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த போது அந்த அனுபவத்தை திருவேங்கடமுடையான் விஷயமாக சொப்பன சதகம் என்றும் சாதிச்சார். இந்த கிரந்தங்கள்லாம் இப்பொழுது கிடைக்குமான்னு தெரியல. அடுத்தது இந்த சுவாமி இதெல்லாம் அந்தந்த க்ஷேத்திரத்திலே இருந்தபோது சில சில விசேஷ விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருந்தது. சுவாமியும் ரொம்ப கீர்த்தியோடு எழுந்தருளியிருந்தார். இவ்வளவும் இருக்க இந்த சுவாமிக்கு பெரியாண்டவன் திருவடியில் அவருக்கு அன்வயம் ஏற்பட்டது. அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம், இந்த சுவாமி அப்படி 60 வயசுக்கு மேலே இதெல்லாம் இந்த காலத்தில் வருவது போல அவருக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்கல் வர ஆரம்பித்தது. அதனாலே கொஞ்சம் கண் பார்வை மங்க ஆரம்பித்தது. இது திருக்குடந்தையில் இருந்தபோது சுவாமிக்கு ரொம்பவுமே கண் பார்வை கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் சுவாமி காவேரிக்கு விடியற் காலத்தில் எழுந்தருள்வது ரொம்ப சிரமமாக போச்சு. அது கண் பார்வை இல்லாதனே ரொம்ப இருட்டில் ரொம்ப ஏகாந்தமாக அந்த காவேரி கரைகளிலே சஞ்சாரம் பண்ணுவது என்பது சிரமமாக இருந்தது. இது இப்படி இருக்குச்சே, ஒரு நாள் சுவாமிக்கு ரொம்ப நோவு சாத்திண்டாச்சு. அதனால வெந்நீரில் தான் குளிக்கணும், இன்னைக்கு பச்சை தண்ணியில் கூட குளிக்க முடியாது போல இருக்கே என்று நினச்சி சுவாமி தேவர்களிடத்தில் கூப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் போட்டு போய் குளிக்கணும், இன்னைக்கு நீராட்டம் வெந்நீரில் தான் பண்ணணும் என்று சாதிச்சாராம். அது இவருக்கு திருமேனி பாங்கில்ல, அன்னைக்கு தேவிகளுக்கும் திருமேனி பாங்கில்ல. அதனாலே அவளாலே எழுந்து அந்த வெந்நீர் போடுவதான காரியத்தை செய்ய முடியல. நாம் எல்லாம் வெந்நீர்னு சொன்னால் இப்போல்லாம் ஏதோ சுவிட்சில் ஒரு சுவிட்சை போட்டால் வெந்நீர் வந்து விடுறது, இல்லைன்னா வெந்நீர்னு சொன்னால் ஒரு ஒரு ஆச்சாரமாக வெந்நீர் போடுவது என்று ஒரு வழி, அதுதான் பெரியவாள் அந்த காலத்திலே வச்சுருந்தா ரொம்ப ஆச்சாரமாக வெந்நீர் போடுவது என்று. அந்த வெந்நீர் போடுவதுன்னா என்னன்னா, அந்த மாமி அவன் நீராடி நீராடி சுத்தமாக இருந்து அதுக்கு மேலே அந்த வெந்நீர் தவளை, பெரிய வெந்நீர் தவளை, அந்த வெந்நீர் தவளையை நல்லா புளி போட்டு சாணி போட்டு அதை சித்தம் பண்ணி எப்படி தளிகை பண்ணச்சே, மழை பெருமாளுக்கு தளிகை பண்ணச்சே, இருந்தாலும் ஆற்றுல பெருமாளுக்கு மடப்பள்ளியில் தளிகை பண்ணச்சே, எப்படி சுத்தமாக ஆச்சாரமாக தளிகை பண்ணுவாளோ அதே போல தான் வெந்நீரையும் போடணும். அதனால் வெந்நீர்னா ஏதோ விழுப்பு வெந்நீர், அப்புறம் புனாய்க்கல பாத்திரத்தில் வெந்நீர், சித்தம் பண்ணாத பாத்திரத்தில் வெந்நீர், ஏதோ வெளியில் வெந்நீர் அப்படின்லாம் போட மாட்டா. அந்த வெந்நீரும் கூட ரொம்ப ஆச்சாரமான அந்த வெந்நீராக இருந்தால் அந்த தீர்த்தத்தை எவ்வளோ சுத்தம்னா, அந்த தீர்த்தமானது சாப்பிடுவதற்கு எப்படி ரொம்ப ஆச்சார தீர்த்தமாக இருக்கும் அது மாதிரி தான் வெந்நீரும் போட்டுப்போவேன். அதனால் அந்த தேவிகள் அவளும் தீர்த்தமாடி அதுக்கு மேலே வெந்நீர் சுவாமிக்கு வச்சு கொடுக்கறதுன்னா அவளுக்கே வெந்நீர் வைக்க வேண்டிய அளவில் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இன்றைக்கி. அதனால் அவள் தீர்த்தமாடி அதுக்கு பாத்திரத்தை சித்தி பண்ணி, அதுவும் வெந்நீர் தவளையை சித்தி பண்ணி அந்த தீர்த்தத்தை சுத்தமான தீர்த்தமாக சேர்த்து அதை அடுப்பும் பவித்திரமாக ஆச்சாரமான அடுப்பாக மூட்டி அதை வெந்நீர் வச்சு கொடுத்து அதையும் அது எப்படி தீர்த்தமாடச்சே, எப்படி தீர்த்தமாடுவான்னா, அதை தொடுவதற்கு மர ஆப்பையில் அந்த மர ஆப்பையினாலே எடுத்து எடுத்து அதை முதல்ல தான் கொண்டு நல்லா நினச்சி தீர்த்தமாடி அதுலேருந்து ஒரு சுத்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஜலத்தையே தொடுவா. அது மாதிரி வெந்நீரில் தீர்த்தமாடுறதுக்கும் ஆச்சாரமாக தான் ஸ்நானம் பண்ணுவா. அது பார்த்தவாளுக்கு பழகினவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ரொம்ப வெந்நீர் தீர்த்தமாடுறதும் கூட ஒரு ஆச்சாரத்தினாலே சமம்தான். சக்தி இருக்கிறவாளுக்கு சமம் இல்லை, அதையே பழக்கம் பண்ணவாளுக்கும் அதுதான் நீராடணும்னு வழக்கம் இருக்கிறவாளுக்கும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த அன்னைக்கு அந்த மாமிக்கும் சிரமம், முடியல பாவம், என்ன இப்படி இந்த மனுஷன், நாமே இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கோம், இவர் வெந்நீர் போட சொல்கிறாரே என்று முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் அந்த மாமி உட்கார்ந்துட்டு இருந்தா. சுவாமி வந்து பார்த்தார், வெந்நீர் வைக்க சொன்னனே, வெந்நீர் வைக்கலையா, வெந்நீர் வைக்க முடியலையா, சரி பரவாயில்ல என்று சொல்லி சுவாமி நோய் சாத்தின்னு இருந்தவர் வெந்நீர் வைக்க, வெந்நீர் வச்சா தானே தீர்த்தமாட முடியும், காவேரி கரைக்கு வேணாம் இல்லைன்னா போகலாம், உடம்பும் சரியா இல்லை, என்ன பண்ணலாம்னு பார்த்தார். சரி இந்த மாதிரியான பாடெல்லாம் வேண்டாம், பரிபவம்லாம் வேண்டான்னு சொல்லி அப்படியே ஒரே க்ஷணத்தில் தன்னுடைய சித்தி பலத்தினால உடம்பை சரிப்படுத்தின்னு விட்டார், கண்ணையும் சரிப்படுத்தின்னு விட்டார். அதனால்தான் மகான்களுடையதான திருமேனிக்கு ஏதாவது அசௌக்கியம் வந்ததுன்னா அவள் நோவு சாத்திண்டான்னு சொல்கிறது. நோவு சாத்திண்டான்னா அந்த நோவு நமக்கு இருக்கட்டும் என்று அளவு பண்ணிண்டான்னு அர்த்தம். அது அந்த நோவு இருக்கட்டும், நம்முடைய கர்மா, அந்த கர்மாவுக்காக இந்த இந்த கழிவினை தேவை, இதை அனுபவிச்சாதான் தீரும், எந்த புண்ணிய பாபமாக இருந்தாலும் அனுபவிச்சாதான் தீரும்னு சாஸ்திரம். அதனால இதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தமான வேலையாக இருப்பதனாலே அனுபவிச்சுக்கலாம் என்று மகான்கள் நிறைய பேர் நோவை அளவு பண்ணிப்பா. அதனால தான் பொதுவாக ஒரு நல்ல மரியாதையான வார்த்தையாக சொல்கிறது, பெரியவாள் அவளுக்கு திருமேனி சௌக்கியம் இல்லாமல் போனால் சுவாமி நோவு சாத்தின்னு இருக்காருன்னு சொல்கிற வழக்கம். இது வைஷ்ணவ பரிபாஷை, அது சத்தியம்தான்னு இந்த சுவாமியினுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். கண்ணு தெரியாமல் இருந்தது, ரொம்ப அசக்தியாக இருந்தது, ரொம்ப ஜுரமாக இருந்தது, ஹாத்தில் வெந்நீர் வைக்க சொன்னார், சொன்ன அந்த மாமிக்கும் முடியாம போச்சு, அதனால எதுக்கு இப்படி சிரமப்படுவானே என்று சுவாமி உடம்பையும் சரிப்படுத்தி விட்டார். அதே க்ஷணத்திலேயே தன்னுடைய அந்த சங்கல்பத்தினாலேயே தன் மந்திர சக்தியினாலேயே உடம்பையும் சரிப்படுத்தி விட்டார், கண்ணையும் சரிப்படுத்தி விட்டார், கண்ணு நன்னா தெரிய வச்சு விட்டார். நேரம் காவேரிக்கே புறப்பட்டு தினமும் அதுக்கப்புறம் சுவாமி எப்போ தினமுமே காவேரிக்கு எழ ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாலே கொஞ்ச நாட்களாக இருட்டில் காவேரிக்கு போக முடியல, கண்ணு ரொம்பவும் தெரியலன்னு சிரமப்பட்டு இருந்தவர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தினமும் அது நன்னா கண் தெரிய வச்சுண்டு தானே காவேரிக்கு போய் எழ ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியமான மகான் பாருங்கோ. அந்த கோமலா தண்டகம் என்று அந்த சமயத்தில் அந்த தாயார் தனக்கு கண் கொடுத்ததுனால, தாயார் கோமலவல்லி தாயாருடைய அனுகிரகத்தினால தான் கண்ணை தனக்கு வரவேச்சுண்டதாக சுவாமி அப்படி பாவிச்சுண்டு அந்த கோமலவல்லி தாயார் விஷயமாக ஒரு தண்டகம் அனுகிரகம் பண்ணார். தண்டகம் என்பது கருட தண்டகம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் இல்லையா. கருட தண்டகத்தில் கருட தண்டகம் அனுசந்தானம் பண்ணுச்சு. நாம் அனுசந்தானம் அது எப்படி நாலு நாலு வரி தான், அது நாலு வரியாக இருந்தாலும் அது எப்படி ஒரு தீர்க்கமாக இருக்கோ இல்லையோ. மனுரனுகத பக்ஷி வக்ரத் பௌரத்தா ரகத்தா பகுஷித்ர பானுபிரியாஜே கரத்ராயதான்னத்ரி வர்க்காபவர்க புரதூரி வரவியோம தமன்வலத்வேஷி தர்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜாபதீர்ண தீராந்தத்வ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்தீரதீஜா முதா காமஹீனாமஹீனாமஹீனாந்தகா ஷட்ரிம்ஷத் கணச்சரணோ நரபரிபாட்டி நவீன கும்பகுணா. சுவாமி தேசியம் சாதிக்கிறாரே தண்டகம்னு இந்த மாதிரியான ஒரு மீட்டர் இந்த மாதிரியான விருத்தத்தில் நரபரிவ நகணம் ரகணம்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அந்த நகண ரகணங்களினாலே அமைக்கப்பட்டதான 108 அக்ஷரங்களினாலே 108 அக்ஷரங்களினாலே ஒரு வரி இப்படி ஒரு நாலு வரியை அமைச்சு தண்டகம்ன்றது ரொம்ப அப்படி அனுசந்தானம் பண்ணிச்சேவே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஜெய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபஹார ஹரிந்தி வௌகஸ்பதி க்ஷிப்ததம் போலிதாரா கிணா கல்ப கல்பாந்தவாதூல கல்போதயானல்ப வீராயிதோத்ய சமத்கார தைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கருஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்மன் ஜகாதி ஜதுத்யாதி மூர்த்தே கஷ்டித் சமத்தே நமஸ்தே புனஸ்தே நம இதாய பரியாய. ரொம்ப நல்லா இருக்கோ இல்லையா. இந்த ஸ்லோகம் அர்த்தம் தெரியலன்னாலும் சுவாமியினுடைய திருவாக்காக அதுவும் கருடாழ்வார் விஷயமாக ரொம்ப நல்லா இருக்கோ இல்லையோ. அது மாதிரி இதே மாதிரி சொல்றது தண்டகம்னு பேர். இந்த கோமலவல்லி தாயார் விஷயமாக தண்டகம் அனுசந்தானம் பண்ணினார். அதாவது அந்த நேத்திரம் தெரியணும் என்று அப்ப கோமலவல்லி தாயார் நினைச்சுட்டு இந்த தண்டகம் சொன்ன உடனே சுவாமிக்கு கண் தெரிஞ்சு கொடுத்துன்னு பெரியவா சொல்ற வழக்கம். அது மாதிரியாக சுவாமி ரொம்ப அபாரமாயும் அபூர்வமாயும் ரொம்ப மகா பிரபாவத்தோடையும் ரொம்ப மேதாவியாயும் பகவத் கடாட்சம் எல்லாம் பூர்ணமாக நிறைஞ்சவராயும் சாட்சாத்து பெருமாளையே சேவிக்கிறா போல இந்த மகான சேவிச்சா என்று எல்லாரும் ரொம்ப பக்தி விசுவாசம் காட்டும்படியாயும் அப்படி நல்ல ஒரு பரிசுத்தாத்மாவாய் தெய்வம் போல எழுந்தொழுகிருந்தார். இப்படி இவர் அப்போ திருக்குடந்தல எழுதியிருக்குச்சே தான் அப்புறம் ஆசிரமத்துக்கு எழுதினார். அந்த விஷயங்கள் இப்போ மேலே பார்க்குறோம். இந்த சுவாமி ஏற்கனவே திருமலை திருமலை அகோபிலம் முதலான க்ஷேத்திரங்களில் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அது சின்ன வயசில் தபசு பண்ணிட்டு இருந்தார் ஜபிச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ. இவருக்கு நம்ம ஆச்சாரியாள்னா அந்த ஆச்சாரியாள்னு சொன்னால் திருத்தரப்பூண்டி ஆண்டவன் திருவடியிலே அன்வைச்ச மகான்தான் நமக்கு ஆச்சாரியன் என்றதான பாவம் இருந்தது. பெரியாண்டவன் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார் சுவாமியும். இப்போது நான் சொல்கிற காடந்தேத்தி சுவாமி அப்படியே சஞ்சாரமாக புறப்பட்டு திருவேங்கடம் அகோவிலம்னு இந்த பக்கம் வந்துவிட்டார். ஆனால் இருந்தாலும் இவர் திருத்தரப்பூண்டி ஆண்டவரிடத்துல ரொம்ப ஈடுபட்டு அன்வயமாகி காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றதான அந்த ஒரு கனெக்ஷன் அதை ஞாபகம் வச்சுட்டே இருந்தார். நமக்கு ஆச்சாரியன்னா நமக்கு ஆண்டவன் தான் ஆச்சாரியன். திருத்தரப்பூண்டி ஆண்டவரிடத்துல அவரை விட ரொம்ப கீர்த்தியோடைய ரொம்ப பிரபாவமாக இப்பொழுது ஆச்சாரியால் எழுதியிருக்கா பெரியாண்டவன் எழுதியிருக்கார் என்று அவரிடத்திலே அந்த கீர்த்தியை அவரிடத்திலே கேட்டு அவரிடத்திலே வந்து அன்வைச்சார். அப்புறம் காலக்ஷேபங்கள் பண்ணினார். ஏற்கனவே சமாசிரயணம் திருத்தகப்பனாரிடத்துலேயே ஆயிருந்தது, அதனால அதை கொண்டு தான் மேற்கொண்டு ஜபதபாதிகள்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. எந்த ஜபதபம் பண்ணுறதா இருந்தாலும் ஏற்கனவே சமாசிரயணம் ஆயிருந்தா தான் ஜபதபாதிகள்லாம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது, யோக்கியதை கிடையாது, சித்திக்காது. பெரியாண்டவனிடத்திலே அன்வயிக்கணும்னு வந்து பெரியாண்டவன் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார். ரொம்ப விசேஷமாக முன்னையே சொல்லியிருக்கேன், பெரியாண்டவன் ஒரு வருஷத்தில் கிரந்த சதுஷ்டயமும் வரிசையாக முடிச்சுடுவார். ஸ்ரீவாஷ்யம், கீதா வாஷ்யம், சாஸ்திரி திரைதாரம், பகவத் விஷயம்னு ஒரு வருஷத்தில் வரிசையாக முடிச்சுடுவார். அது தவிர மற்ற கிரந்தங்கள்லாம் சாதிக்கிறதுன்னா சிஷ்யாளுடைய அபிப்பிராயத்துக்கு தகுந்த மாதிரி சாதிக்கிற வழக்கம். அது சுவாமி எல்லா காலக்ஷேபங்களையும் பெரியாண்டவனிடத்திலே கேட்கணும்னு, வேதாந்த காலக்ஷேபத்துக்காக முன்னே சுவாமி தர்க்கத்திலே சூரர், மீமாம்சையிலே சூரர், அதெல்லாம் மைசூரில் கூட போய் ஒரு சுவாமி அதிகரிச்சார்ன்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் வேதாந்த சாஸ்திரத்தை இப்படி ரொம்ப பரம வேதாந்தியான நம்ம சதாச்சாரியாளிடத்திலே கேட்கணும்னு அன்வயிக்கணும்னு இங்கே பெரியாண்டவனிடத்திலே ஸ்ரீனிவாச மகாதேசிகனிடத்திலே வந்து பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணினார். காலக்ஷேபம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் சுவாமி வெள்ளியாச்சு. திருப்பியும் ஒரு நாள் ஆச்சாரியரிடத்துல பரநியாசம் பண்ணிக்கணும் என்று ஆசைப்பட்டு வந்தார். பரநியாசம் பண்ணி வச்சார் பெரியாண்டவன், ரொம்ப கிருபாலு, அதுவும் விசேஷமான வியக்தி ஆனபடினால இவரிடத்துல ரொம்ப பிரீத்தியோட பரநியாசமும் பண்ணி வச்சார் பெரியாண்டவன். அப்புறம் இப்படி பரநியாசம் பண்ணி வச்சாவிட்டு ஆச்சாரியரை சேவிச்சுண்டார். அப்புறம் வழக்கப்படி ஊருக்கு கிளம்பணும்னு திருப்பியும் சுவாமி, அதே அந்த மேலூர் ரோடு இப்போ தான் நாம் அங்கே பார்க்குறோமே பெரியாசிரமத்து, அதுக்கு போகிற வழிக்கு மேலூர் ரோடு என்று பெயர். அங்கே தான் மேலூர் ரோடில் அங்கே ஓரமாக அங்கே இறக்கி ஒரு சோலையிலே பல்லக்கை வச்சுருந்தார் சுவாமி. அந்த பல்லக்கை வச்சுட்டு சுவாமியினுடைய பல்லக்கு, அதாவது கடந்தேத்திய ஆண்டவன் பூர்வ அவருடைய பல்லக்கு அது, அந்த பல்லக்கில் வச்சுட்டு தான் அங்கே ஆசிரமத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்திலே ஆண்டவனிடத்திலே கூட இருந்து பரநியாசம் அனுகிரகமாகி அப்புறம் சுவாமி பெரியாண்டவனிடத்திலே உத்தரவு வாங்கிட்டு அந்த பல்லக்கில் போய் ஏழினார். பல்லக்கில் ஏழி அவர் கிளம்பணும்னு நினச்ச உடனேவே ஆள் இல்லாமையே பல்லக்கு கிளம்புற வழக்கம். ஆனால் சுவாமிக்கு கிளம்பலை. இவரும் தம்முடைய மந்திர சித்தியினாலே அந்த மந்திரங்களை சொல்லி ஜபிச்சு பல்லக்கு கிளப்பினாலும் கிளம்பலை, எத்தனை கிளம்பினாலும் கிளம்பலை. இவர் எத்தனை ஊர் போயிருக்கார், எல்லாம் மைசூர் க்ஷேத்திரம் எல்லாம் சஞ்சரிச்சிருக்கார், கேரளாலே திருவனந்தபுரம் இந்த கொச்சி சம்ஸ்தானங்கள்லாம் எல்லாம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார், தமிழ்நாட்டிலே பூர்ணமாக சஞ்சாரம் பண்ணியிருக்கார், எல்லாம் இந்த சொந்தமாக போகிற பல்லக்கில் தான் போயிருக்கார். எல்லாம் பல்லக்கு சுவாமி ஏழின உடனே பல்லக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவ்வளவு சகஜமாக இத்தனை வருஷங்களாக கையாண்டு கொண்டிருந்ததான பல்லக்கு கிளம்பவே இல்லை. ஏதோ கிளம்பலையே, என்னமோ விக்ரம் ஆயிடுத்தே, ஏனோ மந்திர சித்தி பலிக்கலையே என்று ரொம்ப மனசில் குறையோட, சரி என்ன குறையோ பார்க்கலாம், தெரியல யோசிக்கலாம் என்று நினைச்சுட்டு பல்லக்கு விட்டு வெளியில் வந்துவிட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் சரி இப்பொழுது சஞ்சாரத்துக்கு போக முடியாது, எதுக்கும் ஆசிரமத்திலேயே ஆண்டவனை சேவிச்சுன்னு இன்னும் ஒரு ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் வேறு வழி பார்க்கலாம்னு புறப்படலாம்னு நினச்சிண்டு பெரியாண்டவனை வந்து திருப்பியும் வந்து சேவித்தார். பெரியாண்டவன் கேட்டாச்சு, என்ன புறப்பட்டியப்பா அப்படின்னு கேட்டாச்சு. அடியேன் புறப்பட்டேன், பல்லக்கு வழக்கமாக புறப்படுற மாதிரி புறப்படலை, ஏதோ கிளம்பவே இல்லை, சரி ஏதோ என்னவோ அப்புறம் பார்க்கலாம் புறப்படலாம்னு திருப்பி ஆச்சாரியனிடத்துல வந்து சேவிச்சுட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னார் அவர். அதுக்கு சுவாமி சாதிச்சாச்சு, கடந்தேதி ஆண்டவரிடத்துல வரத வேதாந்தாச்சார்னு திருநாமம் அவரிடத்துல சாதிச்சாச்சான், வரதா இனிமே பல்லக்கு கிளம்பாதுன்னாராம். ஏன் கிளம்பாது, உன்னுடைய மந்திர சித்தியெல்லாம் நான் வாங்கிட்டுட்டேன், இனிமே வேண்டாம், உனக்கு பரநியாசம் பண்ணியாச்சு, நமக்கு இந்த மாதிரியான சித்திகள் அதிசயங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பெருமாள் நடத்துறது, பெருமாள் அதீனமாக தான் நமக்கு தேக யாத்திரை, அதனாலே நமக்கு ஒரு அதிசயம் இருப்பதாக நமக்கு எந்த விதமான பாவனையும் வேண்டாம்ன்ற அபிப்பிராயத்தில் பெரியாண்டவன் சாதிச்சாச்சு, சித்தியெல்லாம் வாங்கிட்டுட்டேன்ப்பா, இனிமே உன் பல்லக்கு கிளம்பாது, மந்திர சித்திகளெல்லாம் பிரயோகப்படுத்த வேண்டாம், சாமான்யமாக இருந்துள்ளாம் என்று பெரியாண்டவன் உபதேசம் பண்ணியாச்சான். அப்பவே அடியேன் விட்டுட்டேன் ஆறாமவர். இந்த அதிசயங்கள் மந்திர சித்திகளினாலே செய்யக்கூடியது எல்லாத்தையும் அடியேன் விட்டுட்டேன் ஆறாம். எப்படி பாருங்கோ, ஆச்சாரியால் ஒருவேளை ஒரு நாளையிலிருந்து சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னாலே ஆச்சாரியனை விட்டுட்டேன்னு வரக்கூடிய காலம் இப்போ. இப்போ நெத்திக்கிட்டுக்கணும், எப்பவும் விடாம நெத்திக்கிட்டுக்கோப்பா, நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படின்னு சொன்னா அது அப்படி ஆச்சாரியன் சொன்னார்னா ஆசிரமத்தையே விட்டுடுவா. இப்படித்தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. ஆச்சாரியன் எந்த உபதேசத்தையும் பண்ணக்கூடாது, ஆச்சாரியன் அனுகிரகம் மாத்திரம்தான் பண்ணணும். அதுவும் நமக்கு வேண்டியது ஆச்சாரியர்களிடத்தே லௌகிகமான அனுகிரகம். நமக்கு எல்லா விதமானதான சௌகரியங்களும் கிடைக்கணும், அதுக்கு தான் நாம் ஆச்சாரியரை தேடுறோம். ஆச்சாரியர் செய்ய வேண்டியது அந்த கடமை தானே ஒழிய மற்ற எந்த உபதேசமும் ஆச்சாரியர் பண்ணினா ஒத்துக்க முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு அநேகமாக. ஒரு 100,000 சிஷ்யால் இருந்தான்னா அதில் 100,000 சிஷ்யாலில் 99,990 சிஷ்யால் அப்படி தான். அரோஜ் ஒரு 100 சிஷ்யால் இருக்கா ஆச்சாரியர் சொன்ன வார்த்தையும் சத்வார்த்தை நல்வார்த்தையும் என்ன சொல்லுவாரோ அது சொன்னால் சொல்ல மாட்டாரா, நாம் கேட்டுக்கணுமே கேட்டுக்க மாட்டோமா என்று நினைக்கிற சிஷ்யால் அடியோடு இல்லைன்னு யாரையும் ஒதுக்க முடியாது. அந்த மாதிரியான நல்ல மனோபாவம் யாருக்கு இருக்கு இல்லை என்றதையும் யாரும் வெளிப்பட தீர்மானிச்சிட முடியாது. நாம் பொதுவாக நினைப்போம் இவெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அவா நிச்சயமாக கேட்பா, நல்ல விஷயத்தை கேட்டுப்பா அனுட்டிப்பா. சில பேர் இவா சொன்னால் கேட்பான்னு நினைச்சிருந்து சொன்னால் அவா கேட்க மாட்டா. இதெல்லாம் யாரும் நிர்ணயம் பண்ணிக்க முடியாது. ஆனால் உலகம் இப்போ இருக்கிற நிலைமையில் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணுறதுக்கே அஞ்ச வேண்டியதான நிலைமையாக இருக்குது இப்போ. ஆனால் இந்த சுவாமி எத்தனை சிரமப்பட்டு காடுகளிலே சஞ்சரித்து எத்தனை உபவாசம் இருந்து எத்தனை விரதங்கள் இருந்து எத்தனை முறை ஜபம் பண்ணி அந்த எம்பெருமான வேறொரு பிரயோஜனத்தை ஒன்றுத்தையும் ஒரு பைசா ஆசைப்படாமல் ஒரு சரீர சௌக்கியத்தை ஆசைப்படாமல் காயக்லேசம் பண்ணி மழை என்னும் வெயில்னும் பார்க்காம பாடுபட்டு சம்பாதிச்சதான சித்திகள் யாரும் ஒத்தனும் அப்படியான கஷ்டத்தை படணும்னு கூட நினைக்க மாட்டா. அப்பேற்பட்ட பாடுபட்டு சம்பாதிச்சதான சித்திகளை பெரியாண்டவன் ஒரே க்ஷணத்தில் சிஷ்யனிடத்திலிருந்து அப்பா நான் வாங்கிட்டுட்டேன் அப்படின்னார். வாங்கிட்டுட்டேன்னா என்ன, பறிச்சுட்டேன்னு அர்த்தம். வாங்கிட்டுட்டேன்னா பறிச்சுட்டேன்னு அர்த்தம். அது அது மாதிரி பறிச்சுட்டேன்னு சொன்னால் சிஷ்யன் தன்யோஸ்மி என்று சொல்லக்கூடியதா அந்த அதான் அந்த சிஷ்யனுடைய அந்த மனோபாவத்தை பார்க்கணும். அது அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியன்னு அவர் அந்த ஆச்சாரியனா எழுந்தருளி இருந்தார்னு பார்க்கணும். அது இது ரொம்ப ரொம்ப ஏகாந்தத்திலே நடந்த விருத்தாந்தமாக இருந்தாலும் இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம்னு எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அபாரமாக இருக்குது. ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை பார்த்தா அபூர்வமாக இருக்குது. இப்போ ஒரு சித்திகளை பறிச்சுட்டேன்னு சொல்கிறாரு, அதை இந்த சிஷ்யன் தன்யோஸ்மின்னு ஏற்றுக்கிறாரு. சித்திகளை பறிக்கிறதுன்றது சாத்தியமா அதை முதல்ல பார்க்கணும். தன்யோஸ்மின்னு சொல்லக்கூடிய சிஷ்யன் இருப்பது தான் சாத்தியமா. இது ரெண்டுமே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எப்போ நினச்சாலும் அப்படியே மெய் செழித்து போகிறது. அப்படியான ஒரு ஒரு திவ்யமான சரித்திரமாக இருக்குது. பெருமாளுடைய சரித்திரத்தில் கிருஷ்ணாவதாரத்திலே ராமாவதாரத்திலே எப்படி சில கட்டங்கள் எல்லாம் நினச்சா ரொம்ப மெய் செழித்து போகிறதோ அதுபோல் இந்த சரித்திரத்தையும் இந்த கட்டத்தையும் ரொம்ப 10 நிமிஷ விஷயம்தான் இது. ஆனால் இந்த 10 நிமிஷம் விஷயமும் பின்னால் எவ்வளவோ அவ்வளவு அழுத்தமான எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இன்னொருத்தர் பண்ணதான தபஸை பறிக்கிற அளவில் ஆச்சாரியன் இருந்தார்னா அவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியனாக இருப்பார் பாருங்கோ. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் பெரியாண்டவன், அப்பேற்பட்ட சிஷ்யர் இந்த சுவாமி காலந்தேத்தி ஆண்டவன். அப்படி அந்த ஆச்சாரியனுடைய உத்தரவு என்றால் எந்த ஆச்சாரியனுடைய உத்தரவு எதுவாக இருந்தாலும் இந்த ஆத்மக்ஷேமம் ஆச்சாரியர் பண்ணி வைப்பது என்ற விசுவாசம். இதை நமக்கு நன்மையை தவிர ஆச்சாரியன் செய்வாரோ? இந்த சித்திகளினாலே நமக்கு பெருமையும் அதனாலே ஜனங்களுடையதான சேர்த்தியும் அந்த ஜனங்களுடைய சேர்த்தியினாலே நமக்கு வேண்டாத சேர்த்தியும் அதனாலே நமக்கு வேண்டாததான லௌகிகமானதான பிரவருத்திகளும் சிந்தனைகளும் இதெல்லாம் இந்த பரநியாசம் பண்ணி இப்படி நாராயண பரனாக நாராயணனையே சார்ந்தவனாக பெருமாள் இட்ட வழக்காய் இந்த ஆத்மா இருக்க வேணும் இருப்பான் என்று அந்த நம்பிக்கையோட ஆச்சாரியர் பண்ணி வச்சதான அந்த பரநியாசத்துக்கு தகுந்தார் போலே ஆச்சாரியர் நம்மிடத்துல இருந்ததான சித்திகளை வாங்கினுட்டார் என்று அந்த விசுவாசத்தோட தன்யோஸ்வி எல்லா இதுமேல் இதெல்லாம் விட்டுட்டேன்னார் சுவாமி. அதான் அங்கே விசேஷம், இதை விட்டுட்டேன்னார் அவர். இப்படியாக சுவாமி ஆச்சாரியரிடத்துல ஆச்சாரிய பக்தியோட இருந்தார். மந்திரோபாசனங்களை எல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னாராம். அடுத்தது பெரியாண்டவரிடத்துல உத்தரவு வாங்கிட்டு திருப்பி திருக்குழந்தைக்கு எழுந்தோடு இருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி இந்த சித்திகள் எல்லாம் பண்றது கிடையாது, அதை நிருபூத்த நெருப்புன்னு சொல்லுவா. அது மாதிரி எல்லா சக்தியும் இருந்தது, ஆனால் எந்த விதமான சக்தியையும் யாருக்கும் பிரகாசம் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி எழுந்து ஆச்சாரியராக, உத்தமமான ஆச்சாரியால் எப்படி அவங்க அபூர்வாசிரமத்தில் ரொம்ப பஞ்சகால பாராயணர்களாக இருந்திருந்து அபிகமனம், உபாதானம், இஜ்ஜா, சுவாத்தியாயம், யோகம் என்று இந்த ஐந்து காலங்களிலே ஐந்து விதமாக பகவத் ஆராதனம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவாளோ, அதுபோல சுவாமி ஆன்மீகத்திலே சொன்ன பிரகாரம் இப்படி எழுந்தருளி இருந்தார். இப்படி எழுந்தருளி இருக்குச்சே கிரந்தங்கள்லாம் சாதிக்கிற வழக்கம். அதில் சுவாமிக்கு இந்த சுரபுரம் சுவாமி, இந்த சுரபுரம் வெங்கடேஷாச்சார்னு ஒரு சுவாமி, அவர் ரொம்ப அபாரமான ஆச்சாரியர். இந்த சுவாமியினுடைய அவர் நமக்குலாம் ஆச்சாரிய பரம்பரையிலே வரல என்றாலும் அந்த மகாஜானி அந்த சுவாமி, அந்த சுவாமியை எப்போ யாருக்கு ஒப்பா சொல்லலாம்னா சாட்சாத் சுவாமி நிகமானந்த மகாதேசியனுக்கு ஒப்பா தான் சொல்லணும். அந்த மாதிரியான மகாஜானி சுவாமி, சுவாமியாவது சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் நமக்கு ஆச்சாரியராய் நம்முடைய ஹிதத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக ஸ்தோத்திரங்கள்லாம் அருளி செய்திருக்கார். லகுவாக இருக்கு, லகுவான ஸ்தோத்திரங்கள், அதுவும் கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதான ஸ்தோத்திரங்கள்லாம் கூட சாதிச்சிருக்கார் இல்லையா. அஷ்டபுஜா அஷ்டகம், இது மாதிரி கோபால விம்சதி, இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் கூட சாதிச்சிருக்கார். ஆனால் இந்த சுரபுரம் சுவாமின்னு சொன்ன இவர் மொத்தம் 96 கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். ஒன்றொன்றும் ரொம்ப பிரௌடமான கிரந்தங்கள், ரொம்ப ரொம்ப வேத வாதாந்து வே அப்படியே வாதமும் பிரதிவாதமுமாக, அப்போ வேதாந்தத்தினுடைய உச்சியில் நிற்கக்கூடியதான கிரந்தங்கள். இந்த சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்திலே யார் யாரெல்லாம் எதிர்கேள்வி கேட்டுட்டு வந்தாலும் அத்தனை பேருக்கும் அவளெல்லாம் சண்ட பிரச்சண்டமாக தூக்கி அடிக்கும்படியான கிரந்தங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார் சுவாமி. அதில் அப்போல்லாம் இந்த சைவ வைஷ்ணவ சம்வாதம் ரொம்ப அதிகம். சிவன் தான் பரதத்துவமா, விஷ்ணு தான் பரதத்துவமா, சிவன் கூட தான் பெரிய தெய்வம்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ வேத பாகங்கள்லாம் கூட இருக்குது. அது மாதிரி நிறைய ஸ்மிருதிகள்லாம் இருக்குது, கதைகள்லாம் இருக்குது. எப்படி இதில் நிறைய கட்டி வச்ச கதை, புதுசாக கட்டின கதை இதெல்லாம் உண்டு இல்லையா. அது பெருமாள் பெருமாள் வராக ரூபியாய் இந்த ஜகத்தையெல்லாம் சம்ரக்ஷிச்சார் அப்படின்னா, அதே வராக ரூபியாய் இருந்து பெருமாள் வந்து அந்த அடியை தேடினார், சிவனுடைய காலடி எங்கன்னு தேடினார், அவ்வளவு பெரிய சிவனாக்கும் விஸ்வமூர்த்தி ஆகும் அப்படின்னு இந்த மாதிரியான பொய்க்கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் பிராச்சீனத்தில் எங்கேயும் கிடையாது, எந்த இதிகாச புராணத்துலேயும் பிராச்சீனமான ஸ்லோகங்களில் ஒவ்வொரு புஸ்தகத்தில் கூட ஒரு இடத்துல ஒரு வரி கூட இப்படி கிடையாது. இந்த எங்கேனா மகாபாரதத்தில் இருக்கா, ராமாயணத்தில் இருக்கா, பாரதத்தில் இருக்கா, பாகவதத்தில் இருக்கா, இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல எங்கேயாவது இப்படியாக்கும் பெருமாள் அடி தேடினார், பிரம்மா முடி தேடினார் சிவனுக்கு என்று ஏதாவது உண்டா? எங்கு தேடினாலும் பரமசிவன் எம்பெருமானே நீ தான் எனக்கு ஆத்மா, நீ நான் உனக்கு தாசபூதந்தான், அதனால தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனா அதோ அகமபித்தே தாசகா, நானும் உனக்கு தாசந்தானே என்று பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணி இப்படித்தான் இருக்கானா? இருந்தாலும் கதை கட்டி விடுறவா நிறைய கட்டி விட்டு, இப்படிலாம் ரொம்ப சைவ வைஷ்ணவ வாதங்கள்லாம் உண்டு. அந்த சைவ வைஷ்ணவத்துக்கு சம்வாத ரூபம் வேதாந்த கௌஸ்துபம் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த சுரபுரம் சுவாமி அந்த வெங்கடேசர் அவர் வேதாந்த கௌஸ்துபம்னு சாதிச்சிருக்கார். அந்த எப்படி கூரத்தாழ்வான் அந்த சைவ ராஜாவினுடைய சபையிலே போய் அவன் சிவாத் பரதரன் ஆஸ்தின்னு எழுதி கொடும்னு சொன்னான்னா, சிவாத் துரோணமஸ்தி ததப்பரம், சிவனை காட்டிலும் துரோணமே பெருசு பெருசு என்று நகைச்சுவையாக எழுதினாரோ, அதுக்கப்புறம் வாதங்கள்லாம் பண்ணினாரோ, அதை அனுசரித்து அந்த சைவ வைஷ்ணவ வாதங்கள்லாம் உண்டு, வழக்கத்தில் உண்டு. அது அதையெல்லாம் சங்கிரகித்து ரொம்ப அற்புதமாக வேதாந்த கௌஸ்துபம் அப்படின்னு அந்த சுரபுரம் சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தை அச்சு போட்டவர் நம்ம சுவாமி, அச்சு போட்டார் அந்த காலத்தில். அப்போ கொஞ்சம் அச்சு வர ஆரம்பித்தது, அதனால் அச்சு போட ஆரம்பித்தார். அதில் முதல்ல இந்த வேதாந்த கௌஸ்துபம்ன்றதான கிரந்தத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடி அதை அச்சு போட்டார் சுவாமி. அச்சு போட்டது மாத்திரம் இல்லை, அந்த சுவாமியினிடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, அச்சு போட்டு அதை கொடுத்து அதை விற்பனைக்கு கொடுக்க மாட்டார், அது ஃப்ரீயாக தான் கொடுப்பார் அவர். நல்ல புஸ்தகம் பிரிவார், நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்துலேயே நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அச்சு போட்டு நல்ல கிரந்தங்களை எல்லாருக்கும் பிரச்சாரமாக கொடுக்கணும்னு சுவாமி ஃப்ரீயாக தான் கொடுப்பார் அவர். இதே மாதிரி இது இதே போல நிகமாந்த ஆதேசிங்கிற நீங்கள் அச்சு போடணும்னு ஆசை. அதுக்காக நிக்ஷேப ரக்ஷைன்னு சுவாமி சாதிச்ச தேசியம் சாதிச்சதான பஞ்ச ரக்ஷா கிரந்தங்கள்ல சரணாகதி சாஸ்திரத்தை ரட்சிக்கிறதாக சம்ஸ்கிருதத்திலே சாதிச்சிருக்கார் சுவாமி, நிக்ஷேப ரக்ஷைன்னு சாதிச்சிருக்கார். அந்த நிக்ஷேப ரக்ஷா கிரந்தத்தை அச்சு போட்டார். அதே போல அந்த நிக்ஷேப ரக்ஷைய விஷயங்கள் எல்லாம் சங்கிரகிச்சு இன்னும் இன்னும் பல யுக்திகள் பிரத்யுக்திகள் எல்லாத்துக்கும் திருக்குடந்த தேசிகன் நிக்ஷேப சிந்தாமணின்னு சாதிச்சிருக்கார். நிக்ஷேபம்னா இந்த சரணாகதி தான், நிக்ஷேப சப்தத்துக்கு சரணாகதி அர்த்தம் இங்கே. அதான் அந்த சரணாகதி சரணாகதியை சம்ரட்சிக்கக்கூடியதான கிரந்தமாச்சு, அதனால இது ரொம்ப அவசியம்னு சொல்லி நிக்ஷேப சிந்தாமணின்னு அதை அதையும் வச்சு போட்டார். அப்புறம் சாக்ஷாத் சுவாமி தாயாருடைய பிரபாவத்தையெல்லாம் யாரும் சுருக்கி எடுத்துடக்கூடாது, சுருக்கி நினைக்கக்கூடாது, தேசிகன் திருவுள்ளம் இதுதான் என்றதை விவரித்து ஸ்ரீதத்துவ சித்தாஞ்சனம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் சாக்ஷாத் சுவாமி. அது அந்த கிரந்தத்தை அச்சு போட்டார். அதே ஞாச வித்யா தர்ப்பணம் என்று இந்த கிரந்தம், இப்படி இந்த நிறைய கிரந்தங்களெல்லாம் அச்சு போட்டுண்டு, எல்லாம் சொந்த செலவில் அச்சு போட்டு இதை ஆஸ்திகாலுக்கு இனமாக தான் கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு இந்த சுவாமி இப்படி எழுதியிருக்குச்சே. இதில் இப்போ முக்கியமானது என்னென்னா, இப்போ நாம் கடந்தேத்தி ஆண்டவனுடைய பூர்வாசிரமத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தோமே, இதெல்லாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கச்சே, நடுவில் முக்கியமாக 12 வருஷமாக ஆசிரமத்தில் ஆச்சாரியாலே கிடையாது. சின்னாண்டவன் 1894 திருநாட்டுகள்ன பிறகு ஆசிரமத்தில் ஆச்சாரியாலே இல்லை. இது மாதிரி ஆச்சாரியால் இல்லாமல் இந்த ஆண்டவன் சம்பிரதாயம் அத்து போயிருக்குமோ என்னவோ, ஆனால் அந்த மாதிரியான ஒரு தப்பு நடக்கலை, அந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டம் இல்லாமல் போனதுக்கு இந்த சுவாமி ஒரு முக்கியமான காரணம். 12 வருஷம் ஆச்சு, ஆச்சாரியால் இல்லை, ஆச்சாரியால் இல்லை, ஆச்சாரியாலை ஏற்படுத்தணும்னு பெரியாண்டவன் சிஷ்யால் அதே சின்னாண்டவன் சிஷ்யால் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா. அப்போல்லாம் வி கே ராமானுஜர் முதலான மகான்கள்லாம் அவெல்லாம் இருந்த காலம் அது. எல்லாரும் அவெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருந்தா, ஆசைப்பட்டு இருந்தா, ஆனால் ஆசைப்பட்டு இருந்தாலே ஒழியோ யாரும் அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு ரொம்ப பயப்பட்டா. ஏன்னா பெரியாண்டவனுடைய ஸ்தானத்துக்கு யார் வருது? இந்த பெரியாண்டவன் போலே அப்பொழுது அவ்வளவு நியமத்தோடு இருந்து அவ்வளவு ஞானியாக அவ்வளவு ஒரு தெய்வம் போலே இருக்கக்கூடியவராக யாரால் இருக்க முடியும்? சின்னாண்டவன் எழுதினார் என்றால் சின்னாண்டவனால் கூட அந்த பெரியாண்டவன் போலே இருந்து அதை ரொம்ப நாள் ரட்சிக்க முடியாமல் அதுக்கு திருமேனி வாட்டமாகி போய் பெரியாண்டவன் போலேயே இருக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு ஆகார கட்டுப்பாடோடு எழுந்துள்ள இருந்து திருமேனி வாட்டம் கண்டு 10 வருஷத்துல திருநாட்டுக்கு வெளியாச்சு. அதனாலே ரொம்ப சிரமமான, ரொம்ப கௌரவமான, ரொம்ப வசதியான ஸ்தானம் இதுன்னு யாரும் இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கே பயப்பட்ட. அந்த காலத்திலே சன்னியாசிகளும் உண்டு, இத்தனை நல்ல வித்வான்களும் உண்டு, எல்லாரும் அனுஷ்டானவரால் தான், யாரும் ஒன்றும் சளைச்சவா கிடையாது. ஆனால் அவ்வளவு இருந்தாலும் அந்த பெரியாண்டவனுடையதான பீட்டம் என்று சொல்லும்படியான இந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய யோகியத்தை சின்னாண்டவனுக்கு அப்புறம் நமக்கு யாருக்கும் கிடையாதுன்னு எல்லாரும் ஒதுங்கிட்டா, அதனால யாருமே இல்லை. இந்த சமயத்தில் தேரவெந்தூர் ஆண்டவன் அவர் பூர்வாசிரமம், அவருக்கு தேரவெந்தூர் வரதாச்சார்னு திருநாமம், கடந்தேத்தி ஆண்டவனுக்கு வரத வேதாந்தாச்சார்னு திருநாமம், தேரவெந்தூர் ஆண்டவனுக்கு வரதாச்சார்னு திருநாமம். அந்த சுவாமி இருந்தார், ஆனால் அவருக்கு அவர் 20 சொச்சம் வயசு தான் இருக்கு. அவருக்கு ஆசிரமம் கொடுக்கணும்னு சின்னாண்டவன் நினைச்சார், ஆனால் இருந்தாலும் ஊரில் ரொம்ப வம்பளப்பாய் போச்சு. அண்ணன் இப்படி ஆசிரம பரம்பரையை காப்பாற்றணும்னா அதுக்கு இந்த சின்ன பையன் தானே ஆப்பிட்டான். என்ன சின்ன வயசு இது? சின்ன வயசில் அந்த சுவாமி எவ்வளோதான் வைராக்கியமாக இருந்தாலும் சின்னவாளுக்குன்னு கொடுத்தா ஆச்சாரியாளா அந்த சின்னவாளை யாரெல்லாம் ஒத்துப்பா, இதெல்லாம் சரியாக வராது என்றெல்லாம் ரொம்ப வம்பளப்பு அதிகமாக போச்சு. அதனால சின்ன ஆண்டவன் தேரந்தூர் ஆண்டவன் வரமாட்டாரா, வந்தால் நன்னாத்தானே இருக்கும், ரொம்ப தெய்வாம்சமாக இருக்கார் இந்த சுவாமி என்றெல்லாம் திருவுள்ளப்பட்டாலும் அது சித்திக்கலை. அப்போது சித்திக்கலை. அவர் திருநாட்டுக்கு எழுந்ததுக்கப்புறம் 12 வருஷம் ஆசிரமத்தில் ஆச்சாரியால் கிடையாது, ஆச்சாரியால் தான் கிடையாது, அதை நமக்கு கவனிக்கணும், ஆச்சாரியால் கிடையாது. ஆனால் இந்த சின்ன ஆசிரமத்திலையும் பெரிய ஆசிரமத்திலையும் ஆச்சாரியால் எப்படி பாதுகாராதனம் பண்ணிட்டு அந்த பிருந்தாவனத்தை ஆராதனம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரியாக தேரவந்துராண்டவன் பூர்வாசிரமத்தில் பண்ணிட்டு இருந்தாருங்க. அந்த விஷயம் தேரவந்துராண்டவன் ஆராதன அவருடைய பிரபாவம் வரைச்சே பார்க்கலாம். இப்படி 12 வருஷம் ஆச்சு, வரத வேதாந்தாச்சார் சுவாமிக்கு அது யௌவனமாக இருக்குது, சம்சாரமும் ரொம்ப பால சம்சாரம் ரொம்ப சின்ன, அவ ரொம்ப சின்ன வயசு மனைவிக்கு, அதனால இந்த வயசுல போய் இப்படியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போறது ரொம்ப அதர்மம் அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிட்டு இருந்ததுனால அந்த சுவாமிக்கும் சந்யாசம் அப்போது சிதிக்கல. இப்படி இருக்குச்சு. இதுல நம்ம சிஷ்யால் எல்லாரும் நூற்றுக்கணக்கில் எல்லாரும் ரொம்ப அடிக்கடி கூடி கூடி பேச ஆரம்பிச்சுட்டா. ஆச்சாரியால் எல்லாமே என்ன பண்ணுவோம் அடுத்து, நம்ம நம்ம சந்ததிக்கு எங்கே ஆச்சாரியால் தேடுவோம் என்று. இது ரொம்ப சிக்கலான விஷயம். இது மற்றதுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிரும், ஆனால் ஆச்சாரியால் கிடைக்கிறதுன்றது அது கிடைக்காம போனால் அது பெரிய நஷ்டமாச்சே, அது ஜென்மாவுக்கே பெரிய நஷ்டமாச்சே. அப்படியாக ஆச்சாரியால் ஆச்சாரியால்னு ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருக்குச்சே, சுவாமிக்கு 76 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து காடந்தேத்தி சுவாமிக்கு. அப்பொழுது 76 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து. 76 திருநக்ஷத்திரத்தில் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு என்ன சாதிச்சுட போறார் என்றும் எல்லாருக்கும் ஒரு பேச்சு ஆயிடுத்து. இந்த சுவாமியை பிரார்த்திக்கலாம்னா இவர் தான் ரொம்ப தபஸ்வி, ரொம்ப ஆச்சாரசீலர், ரொம்ப உயர்ந்த மகாத்மா, பூர்ண வேதாத்தியாயனம் பண்ணிக்கொண்டு பஞ்சகால பாராயணராய் அப்படியே ஆச்சாரியன்னு சுவாமியை சேவிச்ச மாத்திரத்தினாலே ஆச்சாரியன்னு நினச்சிக்கலாம்னாலும் இந்த சுவாமிக்கும் 76 திருநக்ஷத்திரம் ஆகி போச்சு. அதனாலே வயசு கிரமத்தை பார்த்தான்னா இனிமேல் ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்து இனிமேல் சம்பிரதாய பிரவச்சனம்லாம் செய்ய முடியுமோ என்றது ரொம்ப சந்தேகமான விஷயம். இதுக்கப்புறம் தேரழந்தூர் வரதாச்சாருக்கு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுக்கலாம்னா அவரும் ரொம்ப சின்னவராக இருக்கார். அதனால் இந்த சுவாமிக்கு, கடந்தேத்தி சுவாமிக்கு இப்போ ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தள்ளித்துன்னா, அப்புறம் தேரழந்தூர் சுவாமிக்கும் இதோட கொஞ்சம் வயசு கூடித்துன்னா அவரையாவது அப்புறம் பிரார்த்திக்கலாம்னு சொல்லி ஆசிரமத்து சிஷ்யாள் பிரமுகால் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தா. அதில் ரொம்ப விசேஷமானவர் யாருன்னா அந்த சோசல ஜோடிதார்னு, முன்னே இவ வந்து பெரியாண்டவன் காலத்திலிருந்து இந்த சோசல ஜோடிதார்கள் அவ தொடர்ந்து அடுத்தடுத்த வம்சத்தை அடுத்தடுத்த வம்சத்தை சேர்ந்தவா எல்லாரும் ஆசிரமத்தில் ரொம்ப பண்ணியிருக்கா. ஆசிரமத்தை இன்னைக்கு காப்பாற்றி இன்னைக்கு ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஸ்தாபனமாக இன்னைக்கு ஆசிரமம் நிற்கிறதுன்னா அதுக்கு இந்த சோசலையார் ரொம்ப முக்கியமானவா, அவளால் தான் நிற்கிறதுன்னு சொல்லணும். அதனால தான் இவ்வளிடத்துல இருக்கிற அந்த அபிமானமும் அவா காட்டின பக்தியையும் மதித்து பெரியாண்டவனும் சோசலுக்கு எழுதியிருக்கார், சேரந்தூர் ஆண்டவனும் எழுதியிருக்கார், ஆக்கூர் ஆண்டவனும் எழுதியிருக்கார், மைசூர் ஆண்டவன் க்ஷேத்திரமே சோசலை தான். ஆனால் அவர் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே எழலை. திருக்குழந்த ஆண்டவனும் எழுதியிருக்கார். எல்லாரும் சோசலைக்கு ரொம்ப நம்ம ஆசிரமத்தை காப்பாத்தினவாளுடையதான ஸ்தானம் அவர் நம்மிடத்துல அப்போ பரிபூர்ண விசுவாசம் உடையவான்னு பெரியாண்டவனே எழுதியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த சோசலை ஜோடிதார்ன்றவர் அவ என்ன பண்ணா இந்த சுவாமி ஆச்சாரியர் ஆக்கணும்னு ரொம்ப பிரார்த்திச்சுண்டா. சரி, பிரார்த்திச்சுண்டா ஒரு நிர்பந்தம் உண்டு. என்ன சந்நியாசம் வாங்கிக்கிறது என்று பார்த்தோம்னா அந்த சந்நியாசம் கொடுக்கறதுக்கு ஒரு சன்னியாசி வேணும். இது முத இது கொஞ்சம் அனுஷ்டானத்தில் இருந்தது. இப்போல்லாம் என்ன பண்ணுறா, பெரிய பாஷிகார் சன்னதியில் காஷாயத்தை முன்னையே சமர்ப்பிச்சுட்டு காஷாயந்திர தண்டத்தை பாஷிகார் சன்னதியிலேருந்து கூட எடுத்துக்கிறா. இப்படியும் ஒரு லூப்போல் இருக்குது சாஸ்திரத்தில், அதனால் அதை பண்ணிக்கிறார். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம்னு ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப பேர் அதை ரொம்ப பாராட்டிக்க மாட்டா. ஆனால் இருந்தாலும் அதுதான் கடைசி வழின்னா அதையும் செய்யலாம், அந்த மாதிரி செய்கிற வழக்கம் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. சன்னியாசம்னா இந்த சன்னியாசினிடத்தில் சன்னியாசியாக இருந்து சன்னியாச தர்மத்தை தானே அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறவா, ஜீவதிசையில் அவ அனுகிரகிச்சா தான் என்று நினைப்பா. அதனால தான் இதுக்கு முன்னாலே இந்த பரவாக்கோட்டை ஆசிரமத்தில், பவுண்டரிபுரம் ஆசிரமத்தில் வெண்ணாத்தங்கிற சுவாமி அவர் தெம்பர ஆண்டவன்கிட்ட தான் வந்து காஷாயம் வாங்கிட்டு காஷாயந்திர தண்டெல்லாம் வாங்கிட்டார். ஏன்னா அது ஒரு சன்னியாசியாக இருந்து நல்ல சுத்தமான ஒரு ஆத்மாவினிடத்துல தான் அவ அடுத்த சன்னியாசி அவர் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிப்பார். அது ஒரு வழக்கம் அது. அதனால் இவர் யாரிடத்துலே பண்ணிக்கிறது என்று, இவருக்கோ 76 வயசு, 76 திருநக்ஷத்திரத்தில் இவர் யாரிடத்துலே பண்ணிக்கலாம். இவரை மாதிரி இன்னும் ரொம்ப வயசான ரொம்ப பெரிய சன்னியாசியாக யாராவது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் அழகிய சிங்கர் தான் இருந்தார் அவர், திருக்குடந்த அழகிய சிங்கர்னு சொல்கிறது அந்த சுவாமி தான் இருந்தார். 38ஆம் பட்டம்னு நினைக்கிறேன் சுவாமி. அந்த சுவாமி தான் இருந்தார் இப்போ. அதனால அந்த சுவாமியிடத்துல கால காஷாயம் வாங்கிக்கலாமான்னு பேச்சு வந்தது. இவர் சுவாமி சாதிச்சா ஆகா நன்னா வாங்கிக்கலாமே, திருக்குழந்த ஐஷிங்கிறது தானே. எனக்கே இதுக்கு முன்னாலே அகோபில மடத்துலேருந்து தான் எனக்கு நிருசிம்ம மந்திர உபதேசம் கிடைச்சது, எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவளும் நமக்கு மந்திர உபதேசம் பண்ண ஆச்சாரியாள் தான், அதனால அவன் நன்னா வாங்கிக்கிறேன், நான் அடியே சித்தமாகத்தான் இருக்கேன் என்று ஆளந்தேத்தி சுவாமி ரொம்ப பேர் பிரார்த்திச்சு இந்த ஆசிரமத்தில் இப்படி விட்டு போகக்கூடாது, கொஞ்சம் வருஷமாக இருந்தாலும் சுவாமி வயசு ஆனாலும் இருக்கிற வரைக்கும் இந்த ஆசிரமத்தை இனிமே சுவாமியாக இருந்து ஆச்சாரியராக இருந்து ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சதுக்கு இசைந்தார். இசைந்ததுக்கு சந்நியாசம் யாரிடத்துல வாங்கி கொள்றதுன்னு திருக்குழந்தை ஐசிங்கர்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு சித்தமாக இருந்தார். இவர் சித்தமாக இருந்தார், அவர் கொடுக்கணுமே, அதனால் அவரிடத்துல போய் கேட்டால் அவரிடத்துல அந்த ஜோடிதார் சோசல ஜோடிதார் போய் பிரார்த்திச்சார். அவர் அவர் பிரார்த்திச்சா திருக்குழந்தை ஐஷிங்கர் ரொம்ப பெரிய மனசு, அந்த ஐஷிங்கருடைய மனசு அது ரொம்ப கொண்டாடணும். அது அந்த உடனே சரியணுட்டார், அவர் கட்டாயம் பண்ணி வைக்கிறேன், சம்பிரதாயம் ரொம்ப மேலே மேலே வளரணும், தெய்வீக சம்பிரதாயத்துக்கு நிறைய ஆச்சாரியால் வேணும் எங்க, அதனால் அந்த சம்பிரதாயமானது மகான்கள் அப்படி பெரியாண்டவன்லாம் எழுதியிருந்த சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்துக்கு நிச்சயமாக மனுஷால் வேணும், அதனால் நன்னா பண்ணி வைக்கிறேன்னு அவரும் ரொம்ப பெரிய மனசோட ஒத்துண்டார். ஒத்துண்டா அப்போது மடத்தில் இருந்த மற்ற சிஷ்யாலெல்லாம் கூட தடுத்து பார்த்தா, அது ஏதோ பெரியாண்டவன் எழுதியிருந்தார், அவருக்கு நிறைய சிஷ்யாலெல்லாம் சேர்ந்தா, அப்புறம் இதே மாதிரி அந்த வம்சம் அந்த பரம்பரையை வளர்த்துட்டே போனேன், அப்புறம் அதுவும் ரொம்ப வலுத்துடும், அப்புறம் நமக்கு போட்டியாக கூட அந்த சம்பிரதாயம் பெருகி போயிடும், அதனால் வேண்டாம்னு தடுத்து பார்த்தா. அதனால் தடுத்து பார்த்தா ஐசிங்கர் திருக்குழந்தை ஐசிங்கர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாஷிகார் சம்பிரதாயம் தேசிகன் சம்பிரதாயம் நிறைய ஆச்சாரியால் வரணும். பாஷிகார் என்ன ஒரு ஆச்சாரியரே 74 ஆச்சாரியர் ஏற்படுத்தினார், அதனால் அங்கங்கே பெரிய ஆச்சாரியாலெலாம் இருந்தால் தான் லட்சோபலட்சம் சிஷ்யாவை அவள் அவளுக்கு ருச்சிக்கு தகுந்த மாதிரி யாரிடத்துல விசுவாசம் இருக்கோ அவளிடத்துல, அதனால் சிஷ்யால் உஜ்ஜீவிக்கணுன்றதுக்காக ஆச்சாரியால் நிறைய பேர் இருக்க தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், அதுதான் பெரியாண்டவன் பெரிய மகாத்மா, அவருடையதான ஒரு தபசு அந்த சம்பிரதாயம் நிச்சயமாக நிலைக்கும், நாம் அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு உபகாரம் பண்ணோம்னு வேணால் நாம் பெருமைப்பட்டுக்கலாம் அவ்வளவுதான். அதனால் அந்த சம்பிரதாயம் பெரியாண்டவனுடைய தேஜஸ்னாலே நிலைக்கும், அது நிலைக்கு போகிற சம்பிரதாயத்துக்கு நாம் நம்மாலே பண்ணக்கூடிய உபகாரம் தான் இது, அதனால் கட்டாயம் பண்ணி வைக்கிறேன், அவர் அழைச்சிட்டு வாங்குவோன்னு சொல்லிவிட்டார். ரொம்ப விசேஷமான பெரிய மனசு இது என்பதாக. சரி, நேரமாயிடுத்து, இதுக்கு மேற்கொண்டு இவருடைய காடந்தேத்தி ஆண்டவனை பற்றி அடுத்த வாரம் நாம் அனுபவிக்கலாம். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹரிந்தாசன்
சுவாமி ரொம்ப ஆசீர்வாதம்.
சரி சரி.